ஆரறிவாரிங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுழர் ஒன்றதின் பேரறியாமை விளம்புகின்றேனே. இன்றைய திருப்பாடலை பாடி நம்ம நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம்.
புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெரும் துறையுறைவாய் திருமா
போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு. இந்த திருப்பாடல்ல மொத்தத்திலையும் ஒரே கருத்து ஒரே தொடராக நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்திருக்கிறார். தொடங்கினாக்கா கீழே வரைக்கும் ஒரே புவனியர் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் அலந்தனின்மை கருணையும் நீயும் அவனியர் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய். அது வரைக்கும் புல் ஸ்டாப்பே கிடையாது. இறைவன் நம்மை வந்து ஆட்கொள்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த ஆட்கொள்கின்ற பெருமானுடைய திருவருளையும் வல்லமையையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இல்லைனாக்கா அவர் ஏதோ எளிதான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புறக்கணித்தல் என்ற நிலைக்கு போயிடக்கூடாது என்பதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிறவியானது புதமான பிறவி. சேக்கிழார் பெருமான் அருமையா சொல்வார், ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால். எப்போ தேன் அடைந்த மலர் பொழில் தில்லையுள் மானடஞ்சை வரதர் குற்றாள் தொழ மானடம் செய்கின்ற பெருமானாக இருக்கின்ற நம்ம புத்த பெருமானுடைய திருவடிகளை தொழுகின்ற பொழுது ஊனடைந்த உடம்பின் பிறவியாக இருக்கின்ற அந்த உடம்பு எந்த உறுதியாக இருக்கின்ற எந்த பயனை சார வேண்டுமோ அந்த பயனை சாரும். அது இல்லைன்னு சொன்னாக்கா கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்ற நிலையில பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லுகின்ற நிலையில அவ்வளவு பெரிய பொருள் கிடைத்திருக்கின்றது நமக்கு. அற்புதமான ஒரு பொருள் கிடைத்திருக்கின்றது என்றால் இந்த பூமியிலே நமக்கு இறைவன் அளித்திருக்கின்ற வாழ்வு. நேற்றைய பாடல்லையும் நான் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, மன்னகத்தே வந்து வாழச் செய்தானேங்கிறது பெரிய திருவருள் என்று சொன்ன மாணிக்கவாசக பெருமான் இன்றைக்கு அந்த ஒரு வரியை எடுத்து மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வழியடியோமேங்கிறத முழுமையா இந்த பாடல்ல கூறி நினைவு செய்கின்றார். ஏன்னா மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேம்போக்கா பார்த்துட்டு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசக பெருமான் இன்னைக்கு இந்த மன்னகத்துல வந்து இருக்கிறோமே சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இது எவ்வளவு அருமையான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான் சொல்ற பாடியது. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி இரண்டு பாடல் தொடர்ச்சியாக வருகின்றது. ரெண்டு பாடலும் நமக்கு வந்து இந்த மனித பிறவியை பற்றி சொல்லிடுவார்.
குனித்த போரு
அப்படி சிவபெருமானிடத்திலிருந்து திருவுருள் பெறுவதற்காகவே இங்கே
குழந்தையை பிறக்க வேண்டும் என்ற நிலையில மச்சம் என்று சொல்லுகின்ற மீனாக அவதாரம் செய்கின்ற பொழுது அவருடைய கண்கள் என்று சொல்லுகின்ற அந்த கண்களை இறைவன் மார்பிலே ஆரத்திலே அணிந்து கொண்டார். அக்கணிந்தவன் ஆவடு தண்டுரை என்று அக்காக இருக்கின்ற கண்ணை பெருமான் தரித்துக் கொண்டு மரக்கருணை. அங்கே கூர்மம் என்று சொல்லுகின்ற ஆமை, அந்த ஆமைக்கு இந்த மீனுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் கண், அந்த கண்ணை இறைவன் அணிந்து கொண்டிருக்கின்றார். ஆமைக்கு எது சிறப்பு? ஓடு. அந்த ஓட்டுக்குள்ளே இருக்கின்ற பொழுது அது முழுமையாக அது உள்ளே தன்னை முழுமையாக இழுத்துக் கொள்ளக்கூடியது அந்த ஓடு. அந்த ஓட்டினை இறைவன் அணிந்து கொண்டிருக்கின்றார். முற்றல் ஆமை இளநாகம் ஏற முளைக்கொம்பு அவை உண்டு வற்றலோடு கலனாப்பலிதேர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன். ஞானசம்பந்த பெருமான் முதல் பதிகத்திலே பாடுவார். முற்றல் ஆமை, ஆமை 300 ஆண்டுகள் வாழக்கூடியது, அந்த ஆமையினுடைய ஓட்டினை பெருமான் அணிந்து கொண்டிருக்கின்றார். மரக்கருணை மச்சம் கூர்மம் வராகம் என்று சொல்லுகின்ற வராகமாக இருந்து பூமியை தாங்கி நிற்கின்ற பொழுது அந்த பன்றி என்று சொல்லுகின்ற காட்டுப்பன்றிக்கு அந்த எயிறு என்று சொல்லுகின்ற எயிறு ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். ஏன முளை கொம்பு அவை உண்டு என்று அந்த முளை கொம்பாக இருக்கின்ற அந்த கொம்பின அந்த கொம்பில வச்சுதான் பூமியை தாங்குகின்றார் வராகமூர்த்தி என்று அந்த வராகமூர்த்தியினுடைய கொம்பை அணிந்து கொண்டிருக்கின்றார். அடுத்து வாமனம் என்று சொல்லுகின்ற நிலையில வாமனர் என்ற குரல் குறுகிய வடிவுடையவராக வந்த திருமால் நீண்ட நெடுமாலாக விண்ணும் மண்ணும் மலர்ந்து நிற்கின்ற பொழுது அந்த 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 மாதிரி மனிதன் நிலையில இருக்கின்ற பொழுது மனிதனுக்கு முக்கியமானது எதுன்னு சொன்னாக்க அந்த முதுகுத்தண்டுன்னு சொல்றோம். முதுகுத்தண்டு, அந்த முதுகுத்தண்டினை தண்டமாக உடையவராக சட்டநாத பெருமான் நம்முடைய சீர்காழியில அற்புதமாக விற்றிருப்பார். அந்த முதுகுத்தண்டினை ஆபரணமாக ஏற்றுக்கொண்டவர் பெருமாள். நரசிங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சிம்மமாக வருகின்ற திருமால் அவருடைய அங்கியாக சரபேஸ்வரராக வந்து அந்த திருமாலுடைய சிங்கத்தினுடைய உரியினை சிங்கத்து ஈருரி முழுதீர் என்று நம்முடைய சுந்தர பெருமான் சொல்வார். அவ்வாறு 5 அவதாரங்கள்ல மரக்கருணை செய்து அடுத்த 5 அவதாரங்கள்ல அறக்கருணை செய்து அடுத்து வருகின்றது பரசுராமர் என்று சொல்லுகின்ற பரசுராமர். இப்பதான் அற்புதமாக கேரளம் முழுமையும் போனாங்க, முழுமையும் பரசுராமர் பெருநாடு மலைநாடு என்று சொல்லி அந்த பரசுராமர் என்று அவருக்கு பெயர் வருவதற்கு காரணம் பரசு என்று சொல்லுகின்ற அந்த மழு. அந்த மழுவினை யாரிடத்திலிருந்து பெற்றார்னா பெருமானை வழிபாடு செய்து பெற்றது மழு. அந்த மழுவினாலே உருவாக்கியதுதான் இந்த மலைநாடு என்று சொல்லுகின்ற கேரளம். அங்கே 108 சிவாலயங்கள் நிறுவி பெருமானை வணங்கி வந்தது அற்புதமாக நம்முடைய அருளாளர்கள் சேக்கிழார் பெருமானார் அருமையாக திரு பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறாரு. மொய்த்தசையில் 360 வேள்வி 300 வீதியோடு நமக்கு ஒத்த பொன்மணி கலசங்கள் ஏங்கி ஓங்கு நின்றியூர் என்று உனக்கு அளித்த பக்தி செய்த பரசுராமருக்கு பாதம் காட்டிய நீதி கண்டு அடைந்தேன். அந்த பரசுராமருக்கு பாதம் காட்டிய நீதி கண்டு அடைந்தேன் சொல்லிட்டு நம்முடைய சுந்தர பெருமான் சொல்றார். பரசுராமருக்கு பரசு அளித்து அறக்கருணை எங்கே புரியும். ராமராக இருக்கின்றவர் திரு இராமேஸ்வரத்தை நம்ம அற்புதமாக 12 ஜோதிர்லிங்க தலங்கள்ல அற்புதமாக நம்ம பார்ப்பது ராமேஸ்வரம் என்ற நிலையில ராமேஸ்வரத்துல பெருமானை வழிபாடு செய்து இன்னும் பல இடங்கள்ல ராமநதீச்சரம் என்று பல இடங்கள்ல பாரதம் முழுமையும் ராமபிரான் வழிபாடு செய்த சிவாலயம் இங்கு அறக்கர். பலராமர் என்ற நிலையில பலராமர் வழிபட்ட தலங்கள் காஞ்சி பதி போனாக்கா பலபத்ரேஸ்வரம் என்று அங்கே சிவாலயம். தீர்த்த யாத்திரை செய்து வழிபாடு செய்தவர் பலராமர். கண்ணர் அவரு நம்முடைய சோமநாதம் என்று சொல்லுகின்ற சோமநாதம் 12 ஜோதிர்லிங்கத்துல துவாரகைக்கு அருகிலே இருப்பது சோமநாதம். அந்த சோமநாதத்துல வழிபாடு செய்தவர் கண்ணன். ஆக அங்கே அறக்கருணை. உபமன்யு என்று சொல்லுகின்ற உபமன்யு முனிவரிடம் தீட்சையை பெற்று வழிபாடு செய்தத மகாபாரதத்துல அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. கல்கி என்று சொல்லுகின்ற கல்கி அவதாரத்துல அந்த வாழ் பெறுவது என்று சொல்லுகின்றது பெருமானை நோக்கி தவம் இருந்து அந்த வாழ் பெறுவதாக. ஆக திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் என்ற நிலையில பெருமாள் எல்லா அவதாரங்களும் எடுத்து பெருமானிடத்திலே திருவருள் பெறுகின்ற அந்த நிலை இருக்கின்ற பொழுது இந்த பூமி எவ்வளவு சிறப்புடையது அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கு இந்த பூமியில வாழ்வதற்கு வாய்ப்பு பெருமான் கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் விருப்பு எய்தவும் மலரவன் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, அவருக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மலரவன் ஆசைப்படவும் அப்படி இருக்கின்ற இந்த பூமியில அலர்ந்த நின்மை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து நம்மை ஆட்கொள்ள வல்லார். எல்லாரும் அத்தனை பேரும் அங்க கியூல நின்றுட்டு இருக்கிறாங்க. மானே எனக்கு வந்து திருவருள் செய்திருக்கின்றாயே, இந்த திருவருளை நான் என்ன சொல்றது, அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் என்று போற்றி திருவாரூர் சொல்வார். அரு பரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை என்று, அரு பரத்து ஒருவன் எல்லாவற்றையும் தாண்டி இருக்கின்ற பெருமான், இன்ன வகையன் என்று அறிய ஒண்ணாத பெருமானாக இருக்கின்ற பெருமான், அவனியில் புகுந்து அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை, இந்த பூமியில வந்து குருபரனாகி இருந்து இதுதான் வழி என்று வழிகாட்டி சென்ற அந்த நிலை, இந்த அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லா என்ற நிலையில ஒன்று மாணிக்கவாசக பெருமானுக்கு குருபரனாகி வந்து திருவருள் செய்தார். அந்த செய்தியை நம்ம நேற்றே சந்திச்சிருந்தோம், வாதபூரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்று திருவிளையாடல் புராணத்திலிருந்து. இன்றைக்கு அதனுடைய தொடர்பு உடையதாக அவனியில் இன்னொரு முறை பெருமானுக்கு எல்லோரும் காண மாணிக்கவாசக பெருமானுக்கு திருவருள் செய்தது என்று அவனியில் புகுதல் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோரும் பார்க்க, அவருக்கு மட்டும் தனியா போயிட்டு மாணிக்கவாசக பெருமானுக்கு தனியா யாரும் பார்க்காம போய் திருவருள் செஞ்சாரன்னு இல்ல, பல்லோரும் காண என்று பசுபாசம் மறுத்தானே எல்லோரும் விரைஞ்சு தில்லை அம்பலத்தை கண்டேனே மாணிக்கவாசகம், எல்லோரும் காண என்றன் பசுபாசம் மறுத்தான், அப்படி இருக்கின்ற பெருமான் என்ற நிலையில அந்த மற்றொரு திருவிளையாடல் புராணத்தையும் நம்ம கண்டு அதற்குள்ள இன்றைய பாடலை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் நம்ம ஆசிரியர் வந்து நமக்கு வழங்க இருக்கின்றார். அதனால அதற்குரிய திருவிளையாடல் புராணத்திலையும் திருச்சிற்றம்பல கோவையாகலையும் நம்ம இப்பொழுது கவனம் செலுத்தலாம்னு சொல்லி, மாணிக்கவாசக பெருமான் தன்னை முழுமையாக பெருமானிடத்திலே ஒப்படைத்து திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி என்ற நிலையில பெருமானுடைய திருக்கோயிலை காட்டி, இங்கே பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனையும் கனகம் இசைய பெறாது என்ற நிலையில மாணிக்கவாசக பெருமான பாண்டியன் கேட்கின்றான், எங்க கொடுத்த பொருளுக்கு குதிரைகள் எங்கே என்று கேட்கின்ற பொழுது, பொருள் என்னுடையது என்ற மனப்பான்மையிலேயோ உன்னுடையது என்ற நிலையிலேயோ இல்லாமல் எல்லாம் பெருமானுடையது என்ற நிலையில செய்ததுனால பெருமானுடைய பொருளை பெருமானுக்கு கொடுத்திருக்கிறோம். இப்ப பாண்டியன் வந்து குதிரை வேண்டும் என்று சொன்னால் பெருமான் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில பெருமானுடைய திருவடிகள்ல அடைக்கலம் என்ற நிலையில இறைவன் ஆவணி மூல திருநாளிலே குதிரைகள் வரும் என்று சொல்லி அறிவிக்க, மன்னன் முன்னே பெருமான் குதிரைகள் ஓட்டி கொண்டு வருகின்ற அந்த ஒரு செய்திய திருவாசகம் பூரா ஒரு செய்தி முழுமையா மாணிக்கவாசக பெருமானுக்கு ஒரு தடவை சொல்லி ரெண்டு தடவை சொல்லி இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசக பெருமான் ஒன்றை எடுத்திருக்கிறாருன்னா, இந்த குதிரையின் மேல் வந்து அவருக்கு திருவருள் செய்தத முழுமையா திருவாசகம் கூற, இந்த குதிரை இல்ல வந்தது குதிரை அப்படின்ற சொல்ல மட்டும் எடுத்ததே ஒரு 10-15 வருது, அதுக்கு பிறகு புறவி வேற சொல்லி இருக்கிறாரு, புறவியின் மேல வந்தது பரி என்று சொல்லி எடுத்திருந்தாங்க, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 மேல வந்து இந்த குதிரையின் மேல வந்து திருவருள் செய்தது என்ற நிலையில எல்லோரும் காண, பாண்டிய நாடே திரண்டு இருக்கின்றது, மதுரை மாநகரமே அங்க கூடி நிற்கின்றது, மன்னன் அங்கே நிற்கின்றான், அமைச்சர்கள் கூட வந்த அமைச்சர்கள்லாம் கொடுத்த பணத்துல அங்க கோயில் கட்டியாச்சு, எங்க குதிரை வரப்போகுது என்று நிற்கின்ற பொழுது அவனி எல்லாம் காண பெருமான் அங்கே குதிரை சேவகனாக வருகின்ற அந்த அற்புதமான திருக்காட்சிய மாணிக்கவாசக பெருமானுக்கு மனசுல இருந்து நீங்கவே இல்ல, குதிரையை கொண்டு உடநாடு அதன் விசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும், உடநாடாக மேலிருந்து வந்து உடதிசை என்று சொல்வார், குணதிசை என்றால் கிழக்கு, உடநாடு என்று சொல்கின்றது மேல், குதிரையை கொண்டு உடநாடு அதன் விசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தலின் தான் ஒத்தரா வந்தாரு, பெரிய கூட்டமேல வந்துச்சு, சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும், என்ன குதிரை, நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், ஆசிரியர் முன்னாடி சொல்லியிருக்கிறார் நம்ம நினைவு கூறும், இந்த நரி என்று சொல்வது, நரி என்பது அடக்குவதற்கு இது வந்து ஒரு வழிபடாதது, குதிரை என்பது வழிபடுவது, இப்படி போகணும்னா இப்படி போகும், அது நரியாக இருக்கின்ற நாம் அதனை குதிரையாக மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் பெருமான், இது வழி இப்படி போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அற்புதமான ஒரு பொருளை கொண்டு கொடுத்தாலும் நமக்கு வந்து அது புரியாத நேரத்தில் மறுத்தனன் உன் அருள் பெருமான் வந்து இந்த அப்பா அருள் வச்சுக்கப்பா, இல்ல இல்ல நீ என்ன கொடுக்கறது நாயனா வாங்குறது, மறுத்தனன் உன் அருள் என் அறியாமையினால் என்று சொல்லிட்டு நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லுவார், அவ்வாறு இருக்கின்ற நரி போன்று இருக்கின்ற நம்மை குதிரையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வல்லமை பெருமானுக்கு. அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய், ஆட்கொள்வதற்கு உரிய வல்லமை உடையவராக இருக்கின்றவர் பெருமான் என்ற நிலையில் அந்த வல்லாய் இன்றைக்கு தலைப்பாக கொண்டு வந்திருக்கிறது இந்த வல்லாய் என்று சொல்லுவதுதான். ஏன்னா திருநாவுக்கரசர் பெருமான் அழகாக சொல்லியிருப்பார், நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானே, தண்ணிய வச்சா ஓடி போகும், மேல உள்ள இடத்துல இருந்து கீழே இறங்கி ஓடி வர்றது தான் தண்ணி நீரினுடைய இயல்பு. இவர் மட்டும் நில்லாத நீரை சடையில நிற்பித்தார், அங்கே நிற்க நின்று கொண்டு அந்த நீரானது அந்த கங்கையானது எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு திருவருள் செய்கின்றது என்றால் நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானே, அது என்னன்னா ஒரு ஓமை தான். ஏன சொன்னா அதுக்கு பிறகு இருக்க அந்த தண்ணியவாவது நிக்க வச்சிருக்கலாம். இணையா என்னெஞ்சை நினைவித்தானே, பெருமானை நினையாத என்னெஞ்சு அந்த நெஞ்சினை நினைவிக்க கூடிய பெருமானாக வல்லா என்று சொல்லி இவ்வளவு தூரம் நம்முடைய நினையாத நெஞ்சினை நினைவிப்பதற்காக பெருமானுடைய ஓய்விலாது ஓமனில் இருந்து பெருமான் திருவருள் செய்திருக்கின்றாரு. உன்னை எப்போதும் மறந்திட்டு உனக்கு இனிதாயிருக்கும் என்னை ஒப்பாருளரோ சொல்லுவாழ்கிறேன், நிறையா என்னெஞ்சை நினைவிப்பானை என்று கூறக்கூடிய அந்த அளவுக்கு வல்லமை உடையவர். நம்ம எல்லாரையும் நம்ம எல்லாம் கரையேறணும்னு சொல்லிட்டு மிக உறுதியில் இருக்கிறவர் அவர்தான், நமக்கு இல்ல அவருக்கு தான் அந்த உறுதி இருக்கு. யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா கரையேற்றியே ஆகணும், இதுல வந்து மாற்றமே இல்லை என்ற நிலையில நிற்கின்றவர் பெருமான் என்ற நிலையில வல்லாய் அதற்குரிய வல்லமை உடையவரும் பெருமான் என்ற நிலையில. நரியை குதிரையாக்கிய நன்மையும் பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான். பரிமாவாக இருக்கின்ற குதிரையில வந்தார், அப்ப குதிரையில வந்த பொழுது பொருள் கேட்கவே இல்லை, எல்லா பொருளும் அங்கு கனகம் எதுவும் அங்க பாண்டியம்மன் வந்து அந்த அற்புதமான குதிரையில வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பரிவட்டம் கொடுத்தாலும் அந்த குதிரையை தாங்குகின்ற கோல்ல வாங்கி பாண்டியன் முடிமன்னன் கொடுக்கின்ற அந்த பரிசு, ஏன்னா வந்தது வந்து பாண்டியனுக்கு இருக்கின்ற ஒரே பேர் என்னன்னாக்க மாணிக்கவாசக பெருமான அமைச்சராக பெற்ற பேர். பெருமானுக்கு யாரு பரிசு வழங்க, பெருமானுடைய தந்த அந்த பிச்சையினால நம்ம எல்லோரும் வாழ்ந்திருக்கின்றோம், ஆனா பெருமான் தான் பிச்சை எடுக்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஆனா உண்மையில பெருமான் கொடுத்த பிச்சையினால நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையில. மதுரை பெருநல் மாநகரிலிருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் அரியொழுது பிறமற்கு அளவு அறியாதவன் பரிமாவின் இசை பயின்றவண்ணமும். அரி பிரமன் என்று சொல்லுகின்ற அவர்களால அளவு என்னன்னே பார்க்க முடியாதவர் பரிமாவின் இசை பயின்ற வண்ணமும் என்று பரிமாவின் மேலே வருகின்ற அந்த அற்புதமும் இது எல்லாம் கீர்த்தி திருவகவல் என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு பதிகத்திலிருந்து இத்தனை முறையும் பெருமான் தனக்கு வந்து அருளிய கீர்த்திய சொல்றார்னா திருவாசன் முழுமையை எவ்வளவு திரு அம்மானையில சொல்வார், அந்தம் பரிய மறிமேற்கொண்டான் அந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானா என்று அம்மானையில. வெற்றி விரக்கரிய பெம்மான் பெருந்துரையான் ஒற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் தீர்த்து குணங்கொண்டு போதாட்டி என்று கொற்ற குதிரையின் மேல் வந்தத திரு அம்மானையில. ஒரு பதிகம் முழுமையுமே பெருமான் குதிரையின் மேல வந்து திருவருள் செய்தது அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லா என்று சொல்வதற்காக சொல்லியிருந்தான் சொன்னாக்கா திருப்பாண்டி பதிகம். திருப்பாண்டி பதிகத்துல இரண்டாவது பாடல்
மறை தன்ன சோதி
அழுக்கடை கைப்பிடித்து. பெருமான் வருகின்ற பொழுது சூரியன் தெரியல, சூரியன் தெரியாத அளவில் பெருமான் அங்கே ஒளியாக கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடுமேல் குடி கேடு கண்டீர் மதுரையர் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. அந்த அற்புதமான அந்த திருக்காட்சிய அப்படியே முழுமையா திருப்பாண்டி பதிகத்துல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கொடுக்கிறார். தெரிவர நின்று உருக்கி பரிமேல் கொண்ட சேவகனார். அந்த பரிமேல பெருமான் வருகின்ற பொழுது மாணிக்கவா எல்லாருக்கும் தெரிஞ்சது குதிரை சேவகன் ஒருவர் வந்திருக்கிறார். ஒரே ஒருத்தருக்கு தெரியும் இது யார் வந்திருக்கிறான் சொல்லி மாணிக்க வாசக பெருமான். அவருக்கு உள்ள எப்படி இருக்கும், பெருமானே இங்க வந்திருக்கிறாரு பரிமேல அறிமேல் எல்லாரும் பார்க்கின்றது அந்த குதிரை சேவகனாக அங்கே வந்திருக்கின்றது. இங்கே பெருமான் வந்து நிற்கின்றார் என்ற நிலையில அவனியில் புகுந்து என்று பரிமேற்கொள பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உருவறியாது என்றன் உள்ளமதே. இப்போ எல்லாரும் நிற்கின்றார்கள், மதுரை மாநகரம் நிற்கின்றது, பாண்டியன் நிற்கின்றாரு, பாண்டியன் அங்கே அரசு என்ற நிலையில உயர்ந்த நிலையில அங்க நின்று இருக்கிறாரு. ஆனாலும் மாணிக்க வாசக பெருமானுக்கு ஒரே ஒருத்தர் தான் தெரிகிறார். பரிமேல் கொண்ட சேவகனார் ஒருவரை அன்றி உரு அறியாது என்று உள்ளமதே. இருக்கின்ற எல்லாரும் அங்கதான் நிற்கின்றார்கள், ஆனால் சிந்தனைக்கு செல்கின்ற ஒரே ஒருவர், அந்த ஒரே ஒரு உருவம் என்று சொன்னால் அந்த பரிமேல் கொண்ட சேவகனார் என்ற நிலையில. அதனால பெருமான் அப்படி நிற்கின்ற பொழுது கதிரை மறைத்தன்ன சோதியும் கதிரும் மறைஞ்சதுல எந்த விதமான வியப்பும் இல்ல. பெருமான் என்று நிற்கின்ற பொழுது 1000 வாட் பல்பு போட்டு அந்த 1000 வாட் பல்பு பார்த்திருக்கிற போது பின்னால் என்ன இருக்குதுன்னு நமக்கு எங்க தெரியும். அந்த 1000 வாட் பல்பு என்பதை பார்க்கக்கூடிய நிலையில இருந்தவர் மாணிக்கவாசக பெருமான். அதனால அவருக்கு வேற எதுவுமே தெரியவில்லை என்ற நிலையில மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தின் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைந்தது பார்முதல் பூதம், மரத்தின் மறைந்தது பார்முதல் பூதம். இறைவனை காணக்கூடிய நிலைமையில நிற்கின்ற பொழுது மாமத யானையாக இருக்கின்ற அந்த மரத்தினுடைய மரத்தின் மேலே செய்திருக்கின்ற எல்லா வேலைப்பாடும் போய் மரம் என்பது தெரிகின்றது. வேலைப்பாட்டை எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது ஆகா இங்கே துதிக்கையில ஒரு மணி கட்டியிருக்கிறாங்க, மேல அம்பாரி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வந்து எப்ப தெரிகின்றது என்று சொல்ல மரத்தை பார்க்காமல் யானையை பார்க்கின்ற பொழுது எல்லாம் தெரியுது. அது மரம் என்பது தெரிந்த பொழுது மரம் ஒன்றுதான் தெரிகின்றது. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார்முதல் பூதமே. இந்த உருத்திரம் என்று சொல்லுகின்ற அந்த பெருமறையினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா எல்லாவற்றிலையும் பெருமானை காணுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை. அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து விபோனோ என்று சொல்லி நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் சொல்வார். அனைத்தும் பெருமானுடைய வேடமாக எல்லாவற்றிலையும் பெருமானே கலந்து இருக்கின்றார் என்ற நிலையில் இருக்கின்ற பொழுது பொருள்களை பார்க்கின்ற பொழுது சில பொருள்களை பார்க்கின்ற பொழுது விருப்பு, சில பொருள்களை பார்க்கின்ற பொழுது வெறுப்பு. போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாய் இருக்கும், நாய் கல்லால் அடிபட்டு உடல் முழுதும் சீழ் வந்து எவ்வளவு வெறுக்கத்தக்க ஒரு நிலையில இருக்கின்ற அந்த நாயை பார்த்தாலும் நம ஸ்வபதிப்யச்சவோ நமஹ, அந்த நாயாக இருக்கின்றவரும் அந்த நாயை ஓட்டி கொண்டு செல்பவரும் நம்முடைய பெருமானே என்ற நிலையில நிற்கின்றது திருமறை. எல்லாவற்றிலையும் எல்லா உலகமும் ஆனாயே என்று பெருமான் எல்லாவற்றிலும் நிறைந்து நிற்கின்ற நிலையில எல்லாற்றிலையும் பெருமானுடைய திருவருளையே காணுகின்ற பொழுது அருளாலே எப்பொருளும் காணும் விதியுடைய எப்பொருளும் ஆவது எனக்கு அரைக்காலமே அற்புத திருவந்தாதியில சொல்வாங்க. அருளே உலகெல்லாம் அழிப்பது எல்லாமே திருவருளாலே நோக்குகின்ற விதியுடையவனாக இருக்கின்ற பொழுது எப்பொருளும் ஆவது எனக்கு என்று எல்லாவற்றிலும் பெருமானுடைய திருவருளே நிறைந்து இருக்கின்ற அந்த நிலை காணுகின்றது. அந்த நிலையை காணக்கூடிய பக்குவத்தில் அங்க நின்றவர் மாணிக்க வாசக பெருமான். அந்த குதிரை சேவகனை தவிர வேற எதுவுமே தெரியல. ஒருவரை அன்றி உருவு அறியாது என்றன் உள்ளமதே என்று நிற்கின்ற நிலையில பார் இன்ப வெள்ளம் கொள பரிமேல் கொள்ள வெள்ள கொண்ட பாண்டியனர். மற்றவர்கள் எல்லாம் நீரின்ப வெள்ளத்தில் நீந்தி குளிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர், ஆர் இன்ப வெள்ளம் போல பரிமேற் கொண்ட பாண்டியனார் என்று மாறாக இருக்கின்ற உலகம் பூரா இன்பம் கொள்வதற்காக மானுடைய ஒரே கருத்தாக இன்பம் கொள பரிமேற் கொண்ட பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உள்ளங்கொண்டார், பேரின்ப வெள்ளத்துக்களே சென்று வேண்டினேன் என்று அந்த பெருமானுடைய திருவருளை பேணுகின்ற விதமாக மாய வனப்பரி மேற்கொண்டு மற்றவர் கைக்கொள்ளலும் போய் அருண் அப்பிறப்பு எனும் பகைகள் உந்தவருக்கு என்று அவர் எதுக்காக புறவி மேல வந்தார்னா சண்டை போடுறதுக்காக. என்ன சண்டை போடுறாருன்னா, அறிவுன் கதிர்வாழ் உரை கழித்து ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் குரல இருநிலத்தே. பாண்டியன் கேட்ட குதிரை போர்ல சண்டையிட்டு வெற்றி பெறுவதற்காக, இந்த போர் இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு இன்னொரு போர் நடக்கும், இந்த குதிரை மாண்டு போகும் போகும் வரும், ஆனா பெருமான் கொண்டு வந்திருக்கின்றதாக இந்த குதிரையின் மேல வந்திருக்கின்றாரே அவனியில் நடுவே அந்த குதிரை இது என்று சொன்னால், அறிவு ஒன் கதிர்வாழ் உரை கழித்து ஆனந்த மா கடவி. அந்த குதிரை என்பது என்ன என்று சொன்னால் ஆனந்தம் என்பதாக இருக்கின்ற அந்த குதிரை. அந்த ஆனந்தம் என்ற குதிரையின் மேல ஏறி எதிர் பகையாக இருப்பது என்ன என்று சொன்னால் எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. பிறவி கடல் என்று சொல்லுகின்ற அந்த துன்பக்கடலை அதிலிருந்து நீங்குவதற்கு ஆனந்தம். ஏன்னா இந்த வீடு என்று சொல்லுகின்ற நிலையில பல பேர் கொடுக்கின்ற டெஃபினேஷன் என்னன்னா, எந்த விதமான இன்பமும் இல்ல துன்பமும் இல்ல இதுவும் இல்ல அதுவும் இல்ல அப்படி நிற்கின்றதுதான் வீடு என்று சொல்லுகின்ற நிலை இல்ல, அது இல்ல பேரு உடையது வீடு. பேரின்பம் என்று சொல்லுகின்ற பேரின்பமே வீடு. இறைவன் தருகின்ற பேரின்பத்தை துய்த்து இருத்தல் தான் பயன். ஏன்னா இன்பம் என்பது இன்பத்தினுடைய நாட்டம் எல்லா உயிர்களுக்கும் இயல்பு. எல்லா உயிர்களுக்கும் இன்பம் வேணுமா துன்பம் வேணுமா, இன்பம் தான், இன்பத்தை நாடுதல் இயல்பு. மரக்கட்ட மாதிரி இருக்கின்றது என்று சொன்னால் இன்பம் இல்ல, அது வந்து மரமாகவே நம்ம இருந்துட்டு போயிடலாம். இன்பமாக இருக்கின்ற அந்த இன்பத்தை அருளுவது என்ற நிலையில இறைவன் ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் குரல இருநிலத்தே என்று அந்த பெருமான் வருகின்றதை உறவியின் மேல் வர புந்தி கொள்ளப்பட்ட பூங்கொடியார் அவர்கள் நின்ற நிலையை 9வது திருப்பாடல் நிலையில இறைவனாக பெருமானாக இருக்கின்ற இந்த பெருமான் புறவியின் மேல் வர குந்தி கொள்ளப்பட்ட பூங்கொடியார் என்று சொல்கின்ற போது மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். எல்லாமே அங்கே பெண்கள் தான், எல்லோரும் பெண்களாக இருக்கின்ற அந்த பாவனை என்று சொல்கின்ற போது மைப்பொரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் என்ற நிலையில தம்மையும் தாம் அறியார் மறந்தே அந்த ஆனந்தமாக இருக்கின்ற பெருமானுடைய திருவுருவ காட்சி கிடைக்கின்ற பொழுது முழுமையாக பெருமானுடைய திருவடிகள்ல மனம் போகின்ற பொழுது முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், உன்னையையும் மத்தனையும் மன்றே நீத்தாள், அகன்றால் அகடிரத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலை வந்தாள். திருநாவுக்கரசர் பெருமான் அற்புதமாக முழு பயணத்தையும் ஒரே பாடல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு பாடல்ல சொல்லிட்டார். பெருமானுடைய திருநாமமாக இருக்கின்ற அந்த திருநாமம் கேட்டதில் இருந்து பெரிய பேராக இருக்கின்ற தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்பது பெறக்கூடிய இறுதியான பேர். நம்முடைய சைவ சித்தாந்தத்திற்கு சுத்தாத்வித சைவ சித்தாந்தம் என்று சொல்வார். சுத்த அத்வைதம் என்று சொல்லுகின்ற நிலையில சைவ சித்தாந்தம் சுத்தமான அத்வைதம் என்று சொல்லுகின்ற நிலையில சைவ சித்தாந்தம் என்று சொல்வது முப்பொருள் உண்மை என்பதாக பதி பசு பாசம் என்ற மூன்றையும் சொல்றோம். அத்துவிதம் என்று சொல்கின்ற அத்வைதம் என்று சொன்னால் இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லாது சுத்தாத்வித சைவ சித்தாந்தம் அதற்கு ரெண்டும் ஒத்து வருது என்று சொல்லுகின்ற பொழுது இறுதியான அந்த நிலையில அந்த அத்வைதம் என்பதை வந்து குவாண்டிடேட்டிவா நம்ம எடுத்துருவோம், எத்தனை பொருட்கள் இருக்கின்றன என்று கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது அந்த நிலையில. சுத்தாத்வித சைவ சித்தாந்தம் என்பது குவாலிடேட்டிவ். அத்வைதம் என்று சொல்லப்படுகின்ற மறை சொல்லுகின்ற பொருள் இரண்டு அல்லாத பொருள் என்று சொல்லுவது எண்ணிக்கையின் கணக்கில இல்ல, அங்கு நிற்கின்ற நிலை என்று சொல்லுகின்ற அந்த ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸின் காரணமாக தான் சுத்த அத்வைதம் என்று சொல்லுகின்ற சுத்தாத்வைத சைவ சித்தாந்தம் என்ற நிலையில. இரண்டாவதாக ஒன்று நினைவே இல்லாத ஒரு நிலை, இறைவன் நினைவும் இருக்கும் நமக்கு, நம்முடைய நினைவு பசுவாக இருக்கின்ற நம்முடைய நினைவும் இருக்கின்றது, இந்த பாசமாக இருக்கின்ற உலகத்தின் நினைவும் இருக்கின்றது, இந்த மூன்று நினைவும் நமக்கு இருக்கின்றது. அடுத்து பெருமானுடைய திருவடிகள்ல ஒருங்காக நினைக்கின்ற பொழுது பாசமாக இருக்கின்றவை அகல்கின்றன. அன்னையையும் மத்தனையும் அன்றே நினைத்தால், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. ஆசாரம் என்று சொல்வது வழிமுறைகள் எல்லாம், அந்த உலகத்தார் செய்கின்ற செயல்களில் எல்லாவற்றிலும் நீங்கி அந்த உலகமாக இருக்கின்ற பாசம் அகல்கின்றது. இப்பயும் ரெண்டு பொருளாவது, அப்ப உலகம் அகன்றுச்சான்னு சொன்னாக்க உலகம் அகன்றது என்று சொன்னால் இதுவர் உலகத்தை விட்டு வெளியில எங்கேயோ போயிட்டாரு, இல்ல உலகத்துலதான் இருக்கிறாரு, ஆனாலும் இவருடைய நினைவு இந்த உலகத்தில் இல்ல. இப்பயும் இரண்டு பொருள்கள் இருக்கின்றன, பதியாக இருக்கின்ற பெருமான், தான் என்று சொல்லுகின்ற பசு, இரண்டு நினைவும் இருக்கின்றன. தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்று சொல்லுகின்ற பொழுது தான் என்ற அந்த நினைவும் போய் ஒன்றே ஒன்றுலதான் மனம் லயித்து இருக்கின்றது. பெருமான் பெருமான் அருளுகின்ற அந்த ஆனந்தம், அதனை தவிர வேற எதிலையும் இந்த ஆன்மாவானது வேற எதிலையும் அது லயிக்கவில்லை, வேறு எந்த ஒரு பொருளையும் அறியவில்லை. மறவியன் மேற்கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே என்ற நிலையில தம்மையும் மறந்து இருக்கின்ற அந்த நிலை என்று சொல்லுகின்ற அந்த நிலையை தான் அத்துவிதமாக இருக்கின்ற வேறு ஒரு பொருள் அறியாத நிலையிலே நிற்கின்ற ஆன்மாவாக பெருமான் அருளுகின்ற ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்ற நிலையில மறவியல் மேற்கொண்டு தம்மையும் தாமறியார் மறந்தே என்று சொல்லி இந்த பதிகத்துல அற்புதமாக நமக்கு நிறைவு செய்திருப்பாரு. கூற்றை வென்றாங்கு ஐவர் கோக்களையும் என்று சொல்லி அற்புதமான அந்த பாடல், அந்த பாடல் வந்து நமக்கு எல்லாருக்கும் இதுதான் வழி அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து மாணிக்க வாசக பெருமான் அற்புதமாக அருள் செய்து அதை கடத்த பதிகம் துவங்கியிருப்பாரு. அதனால அந்த பாடல் நம்ம பாடி தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கன ஜேர்மின்களே. பெருமானுடைய திருவடிகளை சிக்கன பற்றி கொள்ளுங்க. பெருமானை வணங்குவதில் இந்த காஷ்மீர சைவம் என்று சொல்லுகின்ற சைவத்துல சொல்லுவாங்க, உபாயங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. சாம்பவோபாயம், சாக்தோபாயம், ஆணவோபாயம், அனுபாயம் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆணவோபாயம் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய முயற்சியினால ஒன்றொன்றாக அறிந்து இது இது அல்ல, இது பொருள் அல்ல, இது பொருள் அல்ல, இது பொருள் அல்ல என்று எல்லாவற்றையும் விளக்கி இது பொருள் என்று அறிந்து அந்த பொருளை பற்றுகின்றன. இப்படி ஒவ்வொரு உபாயங்களாக சாம்பவ உபாயம் என்றால் சாம்பவ தீட்சையாக இருக்கின்ற அந்த வழிமுறையில பெருமானை வழிபட்டு பேரடைவது என்ற நிலையில, இப்ப இந்த உபாயங்களினால ஆன உபாயத்தினால செய்து இதுதான் பொருள் என்று நிச்சயம் செய்து இந்த வழியில சென்று பெருமானை வணங்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் எனக்கு உரிய பல்லமை என்கிட்ட இல்ல. இருக்கின்ற பொழுது என்னால செய்யக்கூடியது ஒரே ஒன்று, தேற்றம் இல்லாதவர் சேவடி சிக்கன சேர்மன்களே. பெருமானுடைய திருவடிகளை இருக பற்றிக் கொள்ளுங்கள். பெருமானே ஐயேன் நடைக்கலமே என்று பெருமானுடைய திருவடிகளை பற்றிக் கொள்ளுகின்ற பொழுது பெருமான் நமக்கு தாயாக இருந்து குறித்து காட்டி உணர்ந்து என ஆண்டு வாடி நீ வாழா வருந்தல் என்பானை வலிவலந்தனில் வந்து கண்டேனே என்ற நிலையில நம்மை வாடினி வாழா வருந்தல் என்று எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். அதை சேர்க்கக்கூடிய வல்லவர் அவனியது எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே என்று பெருமானுடைய வல்லவனாக நம்ம எவ்வளவு தூரம் எங்கே இருந்தாலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பை கண்டிப்பா பெருமான் எடுத்திருக்கிறாரு. அவர் கண்டிப்பா அந்த வேலையை செய்வாருன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை நம்ம மேல இல்ல, அவர் மேல இருக்குது. அதனால அந்த பெருமானுடைய திருவடிகளை இறைஞ்சுவதுதான் நமக்கு வந்து இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியாக நம்ம நினைந்து கொடுக்கிறோம். இந்த வல்லாய் என்று சொல்லுகின்ற நிலையில திருச்சிற்றம்பல கோவையார் 22வது திருப்பாடல் பெருமானுடைய திருவடிகளை எண்ணி நம்ம சிந்தனை செய்வதற்கு பெருமானுடைய திருவருள் முழுமை அருமையாக கூட்டி வைத்தது. அந்த பெருமானுடைய திருவடிகளை நாம் வணங்கி இந்த ஒரு மாதம் என்பது திருப்பள்ளி எழுச்சி என்று பெருமான் பள்ளி எழுந்திருக்கின்றாரு. அதனால பள்ளி எழுந்த பெருமான பள்ளி எழுச்சி பாடிட்டு நம்ம அப்படியே விடுவதில்லை. இந்த பள்ளி எழுச்சியாக இருப்பது என்று நாள் முழுவதும் அந்த பெருமானுடைய வழிபாடு தொடர்வதாக, ஆண்டு முழுவதும் இன்னும் எப்பொழுதும் பெருமானுடைய திருவடிகளிலே நம்முடைய சிந்தனை நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளில் விண்ணப்பம் செய்து, பெருமானுடைய திருவடிகளில் விண்ணப்பம் தேற்றம் இல்லாதவரால் செய்யக்கூடிய ஒரே ஒன்று சேவடி சிக்கெனச் சேர்தல் என்ற நிலையில சேவடியை சிக்கெனச் சேர்கின்றோம், பெருமான் நம்மை வழிநடத்தட்டும் என்று பெருமானுடைய திருவடிகளில் விண்ணப்பத்தை வைத்து நம்முடைய ஆசிரியர் ஐயா சார்பாகத்தான் இதை நாம் நடத்திருக்கிறோம். ஆசிரியர் ஐயா நம்முடைய இன்றைய பாடலை பண்ணி காலமுண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞாலமுண்டாருடன் ஆண்மகன் மாணவன் அறி ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான். ஆடகமதுரை அரசே போற்றி.
உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தருநீர்வை உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்புட்டு இடைப்படுத்தி தருகன் பாசக்கள்ளவனை பசுபோத கோளமடுகளுக்கு கருணையின் வெள்ளமதம் குழி சித்தி வழித்திரணிந்து ஒருவனைகள் தீர்ப்பம் தொல்லை இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதை எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழி விசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொன்னன் பதம் போற்றி குழிமணி திருவாதூர் திருத்தாழ்வு
எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளி நடை கூடியிருக்கின்ற அடியார்கள் கூட்டமாக அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழா மகான் ஸ்ரீ ஒடுக்குத்துசாமியுடைய திருமடத்திலே 54வது ஆண்டு எல்லாம் வல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக கடந்த 30 நாட்கள் நடைபெற்று வருகின்ற வேளையிலே இன்றைய தினம் நாம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய இறுதி பாடலாக விளங்கக்கூடிய இறுதிப் பாடலை சிந்தித்தோம். ஒரு அற்புதமான விஞ்ஞான தத்துவம் ஒன்று சில நாட்கள் முன்பதாக பேசிக் கொண்டிருக்கும் போது கிடைத்தது. அதாவது ஒருவர் நேரடியாக இருந்து செய்ய முடியவில்லை என்பதாக சொன்னால் அவர் பேசுவதை அப்படியே எடுத்து பாட்காஸ்டிங் என்பதாக சொல்லி ஒரு டெக்னாலஜி உண்டு. பாட்காஸ்ட் அவர் இருக்க மாட்டார், ஆனா அவருடைய ஒலி இருக்கும். அப்படி 30 நாட்கள் நான் இல்லை என்பதாக சொன்னாலும் என்னுடைய 30 நாட்கள் எதிரொலியாக திரு கணேஷ் அவர்கள் அமைத்தது அவர் என்னுடைய பாட்காஸ்டிங் என்பதாகத்தான் சொல்லணும். ஏன்னா அவர் சிவாலயத்துக்கு உள்ள நான் போனேன்னு சொன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கணேஷ் தான் வராருன்னு சொன்னி அவருக்கு என்ன மரியாதை கொடுப்போம் அதையும் எனக்கு கொடுப்போம். அது போல அவரும் நானும் வேறல்ல. ஆக அவர் பேசினா நான் பேசின மாதிரி, நான் பேசினா அவர் பேசுற மாதிரி. அந்த வகையில ஏதோ எங்களுக்குள்ள இருக்கிற அலுவலகத்தின் காரணமாக இந்த பக்கம் அந்த பக்கம் முட்டி மோதி எப்படியாவது இந்த பணியை செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தினாலும் இதற்கு முழுமையான ஒரு நிலை பெருமானுடைய திருவருள் இதிலே துணை நின்றது என்பதாகத்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். வழக்கமாக 30 நாட்கள் பேசிய பிறகு கடைசி நாள் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியினுடைய சிந்தனையினுடைய இறுதியாக திருவாசகத்தினுடைய மொத்த சாரம் என்கின்ற வகையிலே திருவாசகத்தை ஒரு கண்ணோட்டமாக காணுகின்ற நிலை என்பதாக முன்ன நிலையிலிருந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து தொடங்கிய ஒரு நிலை. இறுதி நாள் என்று வெறும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மட்டுமல்லாமல் திருவாசகத்தினுடைய முழு நிலை 51 பதிகங்களையும் ஒரு பதிகத்திலேயும் ஒரு கருத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற நிலையிலே தொடங்கிய ஒரு நிலை. போன முறை 33 பதிகம், அதன் பிறகு திடீரென்று 51 போயாச்சு. இந்த முறை எப்படி செய்வது என்பதாக பலமுறை சிந்தித்து ஏன் என்பதாக சொன்னால் நமக்கு கையில் இருக்கக்கூடிய நேரம் குறைவு. 51 பதிகங்களையும் அலசி ஆராய வேண்டும் என்பதாக சொன்னால் நான் தயார், கேட்கறதுக்கு நீங்க தயார், எல்லாரும் எல்லாருடைய வேலைகளையும் விட்டுவிட்டு வந்திருக்கின்ற நிலை. ஆக எது சொன்னாலும் சுருங்க சொல்ல வேண்டும், ஆனால் அது பொருள் நிறைந்ததாக அமைந்திருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே பேசுகின்ற பொழுது சுருங்க பேசுதல் என்பதாக ஒரு முறையை அடியனுக்கு என்னுடைய தந்தையார் நிலையில இருந்து வந்தது. அப்பா அவர்களுக்கு சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு 5 நிமிடம் பேச வேண்டும் என்பதாக சொன்னால் 5 நிமிஷத்துல திருவாசகம் முழுவதும் சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு நிலை இருந்தால் அப்படி சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சி, சொல்றோமோ இல்லையோ அது ஒரு முயற்சியாக அதை எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே 5 நிமிடமாக இருந்தாலும் பேசணும், 50 மணி நேரமாக இருந்தாலும் பேச
வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சியிலே நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலே இருப்பதனால திருவாசகத்தை பற்றிய ஒரு முக்கிய குறிப்பினை 51 பதிகங்களில் இருந்து 2 பாடல்கள் அடியேன் தேர்ந்தெடுத்து, இந்த 2 பாடல்கள் திருவம்பாவை திருப்பள்ளி அடிச்சு நாம் மொத்த சிந்தனை 30 நாட்கள் செய்த சிந்தனையினுடைய சாரமாக அமையும் என்று என்னுடைய சிற்றறிவு கேட்டிய ஒரு நிலை. ஆக திருவாசகத்தினுடைய ஒரு சிறப்பு, பல சிறப்புகள் நாம் திருவாசகத்தை பற்றி எண்ணி வருகின்ற நிலையில, ஒரு மிகப்பெரிய அரசனுடைய பேரவையில ஒரு வேளையால் வந்து சேர்ந்தான். அவன் மிகுந்த முட்டாள் என்பதாக சொன்னா வடிகட்டின முட்டாள். அப்படி வந்து சேர்ந்த அந்த வேளையால் ராணியினுடைய சிபாரிசின் காரணமாக வந்து சேர்ந்தான். அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, கொடுத்துதான் அவன் வேலை. ஏன்னா ராணி வழியா வந்துட்டா வேலை அவன் வந்து உண்மையிலேயே அவன் பெரிய வித்தையா உடையவனா அறிவுடையவனா என்பதாக பார்க்க முடியாது, கொடுத்தோன்னு. அப்படி வேலைக்கு சேர்ந்த அவன் அவனும் வேலை பார்க்கறது கிடையாது, வேலை பார்க்கறவங்களையும் சரியா வேலை பார்க்க விட மாட்டான். அப்படி அரசவையில் இருக்கின்ற பொழுது மந்திரிகள் எல்லாம் போய் அரசன் முறையிட்டாங்க, மாதிரி தொல்லை ரொம்ப தொல்லையா இருக்கு, எங்களையும் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறான், அவனும் வேலை பார்க்க மாட்டேங்கிறான், இப்படி இருக்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் சொன்னார். அரசர் சொன்னார், ஏதோ நான் சேர்ந்திருந்தேன்னு சொன்னா இம்மிடியா அவனை தூக்கிருப்பேன், ஆனா ராணி வழியா வந்தது காரணத்தினால இன்னும் பண்ண முடியாது. இருந்தாலும் அவனை என்ன பண்றதுன்னு சொன்னா, ஒரு வழி சொல்ற, ஒரு பலகை எடுத்துட்டு வா, அந்த பலகையில வந்து ஒன்னு எழுது வாசகம், நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் எழுது, எழுதி இந்த பலகையை வந்து அவன் கழுத்துல தொங்க போடு. தொங்க போட்டேன்னு சொன்னா ஒண்ணு அவன் வந்து பலகை இருக்கிற வரையிலும் நம்ம ஒரு முட்டாள் என்பதாக உணர்ந்து கொண்டு இருப்பான். அவங்க கிட்ட வேலை சொல்றவனும் இவன் முட்டாள் என்பதாக சொல்லி உணர்ந்து அவங்க கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக ரெண்டு வகையிலையும் இது பயன்படும் நினைக்கிற, இது பாரு அப்படின்னு. அதே மாதிரி பலகையில நான் ஒரு முட்டாள் என்பதாக சொல்லி பலகையில எழுதி அவன் கழுத்துல மாட்டி விடும். அவனும் அதை தூக்கி டிங்கி அங்கி சுத்திட்டு இருந்தான். சுத்திட்டு இருக்கின்ற வேலையில ஒரு காலகட்டத்துல என்ன ஆச்சு, அரசனுக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில அரசன், இப்ப இறக்கும் தருவாயில இருக்கக்கூடிய அரசனை, மரணப்படுக்கையில இருக்கக்கூடிய அரசனை எல்லாம் சுத்தி ராணி மந்திரி எல்லாருக்கும் இவ இந்த பலகை, நான் ஒரு முட்டால் பலகை மாட்டிட்டு இருக்கான் இல்லையா, இவன் நேரா அரசன் கிட்ட அந்த படுக்கை அறைக்கு போட்டு, ஏன்னா ராணியினுடைய சிபாரிசு இருக்கிற காரணத்தினால எங்க வேணா போலாம். அப்படி போய் பக்கத்துல இருந்து அந்த அரசனை பார்த்து, என்ன ஆச்சு, அவரா மரணப்படுகையில இருக்கிறார், அரசே என்ன ஆயிட்டு, ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு அவங்க கிட்ட இவர் என்ன பண்ணார், சரி இவனுக்கு வந்து நம்ம மரணப்படுகையில இருக்கிறதே இவனுக்கு தெரியல சாவ போறோன்றது, அதே வந்துட்டு நம்ம கிட்ட கேக்குறா என்ன அரசே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணாரு, நான் ஒரு நீண்ட பயணத்துக்கு போறப்பா அப்படின்னு. உடனே அவன் கேட்டா, நீண்ட பயணத்துக்கு போறீங்களா அரசே, ஆமாப்பா, எந்த ஊருக்கு போறீங்க என்ன, ஊரு தெரியலப்பா எந்த ஊருக்கு போறேன், ஓ ஊர் தெரியலையா, அப்ப எந்த எப்ப திரும்பி வருவீங்க ஊருக்கு போயிட்டு, அதுவும் தெரியாதுப்பா எப்ப வருவேன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு. சரி உங்க கூட யார் யாரெல்லாம் வர்றது ஊருக்கு, இந்த மந்திரி வராங்களா அப்படின்னு, இல்லப்பா இந்த ஊருக்கு எந்த மந்திரி வரமாட்டாங்க, அதெல்லாம் தனியா தான் போகணும் இந்த ஊருக்கு, இப்போ தனியா தான் போறீங்களா இந்த ஊருக்கு, அப்ப போறேன்னு சொல்றீங்க, நீண்ட பயணம் போறீங்க, எந்த ஊருக்கு போறீங்கன்னு தெரியல, எப்ப திரும்பி வருவீங்கன்னு தெரியல, எந்த யாரும் உங்களுக்கு துணையும் இல்லைன்னு சொல்றீங்க, ஏற்பாடு இல்லாதன்னு சொல்றீங்க, இப்படி ஒரு பயணத்துக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு போயிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 400 முட்டாள்னு போர்டு இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, உங்க கழுத்து தான் அப்படின்னு சொல்லி இதை எடுத்து மாட்டி அவரு கழுத்துல மாட்டி. சின்ன ஒரு கருத்து, பயணம் என்கின்ற வகையிலே நாம் செல்லுகின்ற இந்த பயணம் நீண்ட பயணமாக இருக்கின்ற, அந்த நீண்ட பயணத்திற்கு உயிர் பிரிந்த பிறகு உடலை விட்டு அது செல்லுகின்ற இடம் பயணம், நீண்ட பயணம். அப்படி நீண்ட பயணமாக இருக்கின்ற இந்த பயணத்திற்கு ஒரே ஒன்றுதான் துணையாக வரும், அது திருவாசகம் மட்டுமே துணையாகும். ஏன் என்பதாக சொன்னால், மற்ற நிலைகளிலே உயிரை விட்டு பிரிஞ்ச உடனே எந்த ஊருக்கு போறதுன்னு தெரியாது, ஆனால் திருவாசகம் உயிர் பிரிந்தவுடன் இறைவனுடைய திருவடியாகிய ஊரை காட்டும் நூல் திருவாசகம். நாயடியேற்கு நாராயணன் அறியா நான்மலர் தாழ் ஊராக தந்தரும். திருப்பொன்னு
ஆக இறைவனுடைய ஊரை காட்டி நீண்ட பயணம் போனா ஊரு காட்டுகின்ற நூல் திருவாசகன். ஊருக்கு போறதுக்கு பயணத்திற்கு உங்களுக்கு வழித்துணையாக திருவருளாகி அமுதத்தை கொடுத்து 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 உணவையும் கொடுத்து உணர்வையும் கொடுத்து ஊரையும் காட்டி திருவடியிலே சேர்க்கின்ற நூல் திருவாசகம். ஆகவே இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய இந்த திருவாசகமானது இறைவனுடைய திருவடியிலே இந்த உயிரை கொண்டு போய் சேர்க்கும் நூல் திருவாசகம். அதனால்தான் சொன்னார் காயத்துள் அமுது ஊர ஊர என்பதாக சொல்லி இந்த உயிருக்கு உடலோடு இருக்கின்ற பொழுதும் அனுபவத்தை கொடுத்து இந்த உயிர் பிரிந்த பிறகும் அனுபவத்தை கொடுக்கின்ற நூல் திருவாசகம். அப்படி இந்த திருவாசகத்தில் திருவம்பாவை என்ற ஒரு பகுதியும் திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு பகுதியும் மிக அற்புதமாக இணைந்து அமைத்திருப்பதனுடைய ஒரு நோக்கம் என்ன என்பதாக சொன்னால், ஒரு நிலையிலே திரோதான சக்தி என்கின்ற நிலையும் திரோதான சுத்தி என்கின்ற நிலையிலேயும் இரண்டும் இணைந்தது. இது நாம் ஏற்கனவே முன்னதாகவே சிந்தித்து நிற்கின்ற நிலை. திரோதான சக்தி என்ற மறைப்பு சக்தி மாறி திரோதான சுத்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த நிலை இந்த உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு விளக்கம் பெற்று இறைவனுடைய திருவடிதான் நமக்கு சொந்தம், அதுவே நமக்கு ஊராக அமையும் என்பதாக அமைகின்ற நிலையிலே இது மாய வாழ்க்கையை மெய்யென்று நான் எண்ணினேன் என்பதை உணர்கின்ற பொழுது அது திரோதான சுத்திக்குரிய அடிப்படையான நிலை. அப்படி இந்த திரோதான சுத்தி உடனே வந்துவிடாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரோதான சுத்தியானது நடைபெறுகின்ற காரணத்தினாலேதான் திருப்பள்ளி எழுச்சி முழுவதிலேயும் படிப்படியான அந்த வளர்ச்சியை அற்புதமாக காட்டுகின்றார் மணிவாசகம். ஒரேடியா நீக்கிட்டா அது தாங்காது. 30-40 நாள் வந்து காய்ச்சலில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரே நாள்ல உணவு அற்புதமாக கொடுத்தா சாப்பிட முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க வேண்டும். ஆக இந்த பிணியாக இருக்கக்கூடிய இந்த மலப்பிணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிரினிடத்தில இருந்து நீக்குகின்ற முறையை திரோதான சுத்தி ஆகிய நிலையை காட்டுகின்ற நிலை திருப்பள்ளி எழுச்சி. அப்படி திரோதான சுத்தி திரோதான சக்தி என்கின்ற நிலையிலே இந்த இரண்டையும் 20 பாடல்கள் என்பதாக அமைத்து, இது திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள் என்பதாக அமைத்து, 30 நாட்களுக்கு 30 பாடல்கள் என்பதாக அமைத்துக் கொண்ட அந்த நெறியானது நமக்கு முன்னமேயே அறிந்த நெறி. இன்னொரு அற்புதமான ஒரு நெறி மணிவாசக பெருமான் அதிலே அமைத்திருக்கின்றார். இது இன்னும் கொஞ்சம் உள்ளே செல்லுகின்ற பொழுது அந்த நெறியை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். 10வது சூத்திரம் பயணியல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிவஞான போதத்திலே மிக அற்புதமாக மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்திருக்கிறார். 10வது சூத்திரம் நமக்கு மிக மிக முக்கியமான சூத்திரம். 10வது சூத்திரம் அதிலே ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்பதாக சொல்லி அந்த 10வது சூத்திரத்திலே அமைத்து காட்டுவார் மெய்கண்ட தேவநாயனார். திருவம்பாவை முழுவதிலேயும் ஒரு சொல்லிலே அடக்கி திருப்பள்ளி எழுச்சி முழுவதும் ஒரு சொல்லிலே அடங்கும் இந்த 10வது சூத்திரம் நிலையிலே. திருவம்பாவை 20 பாடல்களும் ஒரு சொல், திருப்பள்ளி எழுச்சி இந்த 10 பாடல்களும் ஒரு சொல்லிலே அடக்கி காட்ட வேண்டும் என்பதாக சொன்னால், அதுதான் சொன்ன 2 நிமிஷத்துல 30 பாட்டையும் சொல்லணும்னு சொன்னா இது ஒரு டெக்னிக், நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்க. 20 பாடல்கள் பிளஸ் 10 பாடல்கள் 30 பாடல்கள் கொடுத்து விட்டு சில சமயம் சொற்பொழிவாளர்கள் அவங்களே நேரத்தை சாப்பிடுவாங்க. நம்ம பல இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா 2 மணி நேரம் போட்டிருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு பேசுகின்ற நேரம் 15 நிமிஷம். அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 மணி நேரத்தை சுருக்கணும். அப்படி சுருக்கி சுருக்கி கொண்டு வருகின்ற பொழுது திருவம்பாவை முழுவதும் எதை காட்டுகின்றது என்பதாக சொன்னால் அது ஒரு சொல்லிலே அடங்கும், அது ஏகநாதல் என்பதிலே அடங்கும். திருவம்பாவை முழுவதும் எதை காட்டுகின்றது என்பதாக சொன்னால் ஏகன் ஆதல். திருப்பள்ளி எழுச்சி முழுவதும் எதை காட்டுகிறது என்பதாக சொன்னால் அது இறைபணி நிற்றல். ஏகநாதல் என்ற நிலை ஒன்று, இறைபணி நிற்றல் என்ற நிலை ஒன்று. இதுதான் 30 நாட்கள் திருப்பள்ளி எழுச்சியை நாம் கண்டதனுடைய பயன் என்பதாக அமைத்துக் கொள்ளும். ஏகன் ஆதல் என்பதாகிய நிலை சிவத்தோடு சம்பந்தமாகி சிவமாம் தன்மையிலே நிற்றல். சிவத்தோடு சம்பந்தம் ஆதல் என்பதாக சொல்லுவதுதான் ஏகநாதல். இந்த ஏகன் ஆதல் என்கின்ற நிலை ரொம்ப அற்புதமாக சொல்லை பயன்படுத்துவார் நம்முடைய மிகண்ட தேவனார். ஏகன் ஆதல், இந்த ஆதல் என்பது வளர்ச்சியை குறிக்கும். அரிசி சோறு ஆயிற்று, அரிசி சோறு ஆயிற்று என்பது ஆயிற்று என்பதாக சொன்னா வளர்ச்சி, அது அரிசியா இருந்தது, ஆனால் அதை வேக வைத்தவுடன் அது என்னாச்சு, சோறாக மாறியது. ஆகவே அது ஏற்றம் பெற்றது. ஆக ஏற்றம் பெற்ற காரணத்தினாலே அது ஆயிற்று என்கின்ற நிலையிலே அதை காட்டும். அதே போல ஏகநாதல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவன் திருவடியிலே நின்று இறைவனுடைய சம்பந்தப்பட்டு செய்கின்ற பொழுது வினை சேரல் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே என்பதாக அச்சோபதியத்திலே முனிவாசக பெருமான் அற்புதமாக அமைத்து காட்டுவது. எப்பொழுது நமக்கு வினை வரும் என்பதாக சொன்னால், நான் செய்தேன் என்பதாக சொன்னாதான் வினை வரும். அதுவே இறைவன் திருவடியிலே நின்று எந்த வினை செய்தாலும் அந்த வினை நமக்கு சேரா. இதுதான் அற்புதமான ஒரு தத்துவம் சைவத்திலே காட்டுவது. எப்ப வினை வரும் சொன்னா, நான் செஞ்சேன்னா தான் வினை வரும். நான் கருவியாக இருந்து செய்தேன் அப்படின்னு சொன்னா வினை வராது. இதுதான் தத்துவம். அப்ப அந்த நேரத்துல எதை செய்தாலும் அது தவமாக அமையும். அதுதான் மணிவாசக பெருமான் சொல்லுவார், சிவமாகிய நிலையிலே செய்கின்ற அத்தனையும் தவமாகும். ஆக தவம் என்கின்ற நிலையிலே அவர் எடுத்தது என்னவோ மாடு ஓட்டுற குச்சி தான், அதை எடுத்து அப்படி விசிறினார் பாருங்க, விசிறின உடனேயே அது மழுவாச்சு. எப்படி மழுவாச்சு, மழுவாகி அவரை வெட்டியது. ஆனால் பாதகமே சோறு பற்றியவா தோல் நோக்கம் என்பதாக சொன்னார். எப்படி ஆயிற்று, ஏகநாதல் என்ற நிலை. அப்படி ஏகநாதல் என்கின்ற பொழுது இறைவனுடைய திருவடியிலே தன்னை சம்பந்தப்படுத்த வேண்டும். அந்த சம்பந்தப்படுத்துவதற்கான ஒரு டூல் எதுன்னு கேட்டீங்கன்னா, அது அவருடைய திருவடி. இறைவனுக்கும் நம்மையும் சம்பந்தப்படுத்துவது எது, இறைவன் எந்த வடிவம் எப்படி வந்தாலும் எந்த உருவம் எடுத்து வந்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும் மாறாது. இறைவனுக்கு எந்த வடிவம் எப்படி வேணா வரலாம், அவர் குருவாக வரலாம், மனிதராக வரலாம், கூத்தனாக வரலாம், எப்படி வேணா வரலாம், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மாறாது, எதுனா அவருடைய திருவடி. இந்த திருவடி மட்டும் மாறவே மாறாது. அதனால்தான் மிக அற்புதமான ஒரு நுணுக்கமான செய்தி இயற்பகையார் வரலாற்றிலே அமைத்து காட்டுவார் செய்கிறார். இயற்பகையாருக்கு வருகின்ற பொழுது தூர்த்த வேடம் தாங்கி வராராம். பார்க்கின்ற பொழுது அந்த வேடம் தூர்த்த வேடம் சொல்றார். இப்படி தூர்த்த வேடம் தாங்கி வர்ற ஒருத்தரை யாருமே கண்டுபிடிக்க முடியல. அவர் வந்து இறைவன் தான் வந்திருக்கிறார்னு சொல்லி இயற்பகையார் அடியார் அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு எல்லாம் கொடுக்கிறார். தன்னுடைய மனைவியையே அவரிடத்துல ஒப்படைக்கிறார். யார் வேண்டும்னார், உங்க மனைவி வேண்டும்னார், மனைவியை கொடுத்துட்டார். அந்த அம்மாவும் போறாங்க. போய் அவருடைய திருவடியை வணங்குகின்ற பொழுது அந்த அம்மா, யாருக்குமே தெரியாத ஒரு நிலை அந்த அம்மாவுக்கு தெரிந்தது. வந்திருப்பது தூர்த்த வேடம் தாங்கிய சிவனடியார் அல்ல, சிவமே வந்திருக்கிறது என்பதை காட்டியது அவருடைய திருவடி. இறைவனே எல்லாவற்றையும் மறைத்தாலும் அவருடைய திருவடி காட்டி கொடுத்துரும். திருவடியை பார்த்தானே தெரியுது. புவனியர் சேவடி தீண்டினன் காண்க, பார்த்தது எது, முகத்தை பார்த்தாரா, கையை பார்த்தாரா, காலை பார்த்தாரா, எதை பார்த்தாரு, அவருடைய திருவடி. காலை மட்டுமே பார்த்து உடனே உடனே திருவடி தன்னுடைய தலையிலே பட்டவுடன் அந்த திருவடி சம்பந்தமாகி, இந்த திருவடி சம்பந்தம் எப்படி டச் ஆன உடனே பவர் வர்றது போல, சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுது, அது போல இந்த இடத்துல இருக்கிற இந்த சுவிட்ச் இது போய் பெருமானுடைய திருவடியில டச் ஆன உடனே அவ்வளவுதான், ரெண்டும் இணைஞ்சிரும். இப்ப இந்த இரண்டும் இணைகின்ற நிலை இருக்கு பாத்தீங்களா, இந்த நிலைக்கு ஏகநாதல் என்ற நிலை. இந்த இறைவனுடைய திருவடியும் தன்னுடைய தலையும் இரண்டும் சேருகின்ற நிலை. இந்த ரெண்டும் சேரணும். இந்த ரெண்டும் சேர்ந்தா இந்த ஆன்மா என்ன ஆகும் என்பதாக சொன்னால், இவர் என்ன ஆவார் என்பதாக சொன்னால், அதுவரையிலும் மனித நிலையிலே இருக்கின்ற இந்த ஆன்மா எப்பொழுது திருவடி சம்பந்தம் பெற்றதோ, திருவடி சம்பந்தம் பெற்றவுடன் அது சிவத்தோடு சம்பந்தமானவுடன் அந்த ஆன்மாவிற்கு சைவன் என்று பெயர். சிவம் என்ற சிவத்தோடு சம்பந்தம் உடைய ஆன்மா சைவன். அது வெளிப்பட்டு தோன்றுகின்ற நிலைக்கு சைவன். ஐயார் அதனில் சைவன் ஆகிய நிலை காட்டுவார். ஐயாறு அதனில் சைவன் ஆகி ஆக திருவடி சம்பந்தம், சிவத்தோடு சம்பந்தம் ஆவது சைவம் திருமூல சொல்வார். எது சம்பந்தம் ஆகின்றதோ, அப்படி இறைவனோடு சம்பந்தப்படுகின்ற அந்த நிலையை காட்டுகின்ற அந்த அற்புதமான நிலை திருவம்பாவை முழுவதையும் காட்டுவார். எது எமை பணிகொள்ளும் ஆறு என்பதாக திருப்பள்ளி எழுச்சியிலே காண்பித்து, இறைவனுடைய பணி என்கின்ற நிலையிலே இறைபணி நிற்றல், எந்த பணியை செய்தாலும் அதிலே இறைவனோடு சம்பந்தப்பட்டு இறைவனை சிந்தையிலே வைத்துக் கொண்டு செய்கின்ற பொழுது அது அத்தனையும் இறைபணி. எந்த பணியா இருந்தாலும் சரி, இறைவனை தன்னுடைய சிந்தையிலே வைத்து இறைவனோடு ஒன்றாகிய நிலையிலே செய்கின்ற பணிகள் அத்தனையும் இறைபணியாக இருக்கும். அப்படி ஏகநாதனையும் இறைபணி நிற்றலையும் இந்த இரண்டையும் மிக அற்புதமாக திருவம்பாவையினுடைய சாரமாகவும் திருப்பள்ளி எழுச்சியினுடைய சாரமாகவும் அமைத்து இரண்டு பாடல்கள்ல ஒன்று நம்முடைய சென்னிப்பத்திலேயே இரண்டு பாடல்கள் அமைத்தார். சென்னிப்பத்து என்பதாக சொல்லக்கூடிய இந்த சென்னிப்பத்து என்பது மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. இறைவனோடு சம்பந்தப்பட்டவுடன் தனக்கு ஏற்பட்ட நிலையை காட்டும் மணிவாசக பெருமான் ஏகநாதல் என்கின்ற நிலையையும் இறைபணி நிற்றல் என்கின்ற நிலையையும் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பொன்னூசல் எல்லா இடத்திலேயும் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் கொண்டு வந்து சாரமாக கொடுக்கின்ற இடம் சென்னிப்பத்து. சென்னிப்பத்து என்ற அந்த சென்னிப்பத்தை நாம் முழுமையாக படித்தோம் சொன்னா திருவாசகம் முழுமையாக உணர்ந்தோம் என்று பொருள். ஏன் என்பதாக சொன்னால் சென்னிப்பத்திலே அவர் சொல்லுகின்ற பொருள் ஆழமான ஆழமான பொருள். எல்லாம் அணுவை துளைத்து ஏழ்கடல் புகுத்திய நிலை போல ஒவ்வொரு சொல்லும் அற்புதமாக பாய்ந்திருப்பார் மணிவாசகப்பெரும். அப்படி இந்த சென்னிப்பத்திலே இரண்டு பாடல்கள் நாம் திருப்பள்ளி எழுச்சியையும் திருவம்பாவையும் சிந்தித்தனுடைய பயனாக அமைத்துக் கொண்டு காண வேண்டும். அதுல ஒரு பாடல் 42வது பதிகம், மூன்றாவது பாடல் திருவம்பாவை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துவார். மூன்றாவது பாடலிலே இறைவனோடு கலந்த அந்த நிலையை சொல்லி மிக அற்புதமாக அமைத்து நான்காவது பாடல்ல திருப்பள்ளி எழுச்சி முழுவதும் கொண்டு வந்துருவார். ஆக திருவம்பாவை கருத்து முழுக்க வந்துடும், திருப்பள்ளி எழுச்சி கருத்து முழுக்க வந்துடும். ஆக இரண்டு நிமிடத்துல சொல்லணும்னு சொன்னா ஏகநாதல் திருவம்பாவை, இறைவனை நிற்றல் திருப்பள்ளி எழுச்சி. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்தாங்கன்னு சொன்னா சென்னிப்பத்தில இந்த பாடலும் இந்த இரண்டாவது பாடலும் மூன்றாவது பாடலும் நான்காவது பாடலும் 30 நாள் கொடுத்தா ஒவ்வொரு பாடலா சிந்திக்கும். இப்படி படிப்படியாகிய நிலையிலே நாம் அமைத்து காணுகின்ற ஒரு அற்புதமான நிலைதான் திருவாசகம். திருவாசகம் ஒரு சொல்லே நம்மை ஈடேற்றும். அதனாலதான் ஒரு சொல் என்பதாக சொல்லி நாம திருவாசகத்திலே அமைத்ததற்கான காரணம் மணிவாசக பெருமானுடைய சொல்லிலே ஒரு குறிப்பு அல்லது ஒரு சொல்லை பிடித்தால் போதும் அது நம்மை இறைவனுடைய திருவடியிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக திட்டவட்டமாக சொன்னவர் வள்ளல் பெருமான். ஒரே ஒரு சொல் என்னையும் உன்னையும் சேர்க்கும் என்பதாக காண்பித்த அந்த அற்புத நிலை நம்முடைய திருவாசகத்திற்கே உரிய தனி சிறப்பு. அப்படி மூன்றாவது திருப்பாடல் நாம் திருவம்பாவையினுடைய சாரமாக அமைத்துக் கொள்ளலாம். அது சென்னிப்பத்து 3வது திருப்பாடல். அமைத்துக் கொண்ட நிலை இது. ஒண்ணு, அவர் தலையில பட்டதுனால அவருடைய சென்னியை பற்றியே சொல்லுவார், அந்த திருவடியை பற்றியும் ஒவ்வொரு நிலையிலையும் சொல்லுவார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சொல் என்னன்னு சொன்னா, மண்ணி என்பதாக சொன்னார்ல, மண்ணுதல் என்பது. மண்ணு உத்தரகோச மங்கை உள்ளாய், மண்ணு என்பதாக சொன்னால் நிலைத்து நிற்றல். வந்தது அவருடைய திருவடியில தலையில பதித்தவுடன் அந்த திருவடி அவருடைய தலையிலே நிலை பெற்று விட்டது, அதை விட்டு பிரியவே இல்லை அந்த திருவடி. அப்படி அந்த திருவடியானது இப்படி அமைந்த அந்த திருவடியை ரொம்ப அற்புதமாக ஐயாற்று பதியம் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஐயாறன் அடித்தளம் என்பதாக சொல்லி ஒரு 20 பாடல்கள் அத்தனை திருவடி சென்னிப்பத்து. எப்படி மணிவாசக பெருமானுக்கோ அதை போல நாவுக்கரசருக்கு சென்னி 20 ஐயாறன் அடித்தளம். என்ன அற்புதமாக அந்த திருவடியை பற்றி, ஆழமாக அற்புதமாக அந்த திருவடியை பற்றி சொல்லுவார். அப்படி இந்த திருவடியானது அவரோடு சேர்ந்து விட்ட காரணத்தினால தலையில அப்படியே அந்த திருவடி இருக்கிறது, அது பொழிந்து கொண்டிருக்கிறது. கூட்டு காமிக்கிறார், வாங்க இப்படி யாராவது காமிக்க முடியுமா சொல்லுங்க. இறைவனுடைய திருவடி என்னுடைய தலையிலே பொழிந்து கொண்டிருக்கின்றது, திகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அருள் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை வாருங்கள் வாருங்கள் என்பதாக சொல்லி என்னுடைய தலையப்பார் சொல்லி சென்னியை காட்டி அருள் செய்கின்றார் முனிவாசக பெருமான். அப்படி அந்த சென்னியிலே இருக்கக்கூடிய திருவடியை பற்றி சொல்லுகின்ற பொழுது, திருவம்பாவையிலே சொல்லுகின்ற போது, நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்பது திருவம்பாவையினுடைய ஒரு இருதய நிலை என்பதாக சொல்ல, இல்லங்கள் தோறும் எழுந்தருளுதல். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளுவன் அப்படின்னு சொன்னா அவன் யார் அப்படின்னா, மாலரியா நான்முகனும் காணா அப்படி மாலரியா நான்முகனும் காணாத மலை எப்படி இல்லங்கள் தோறும் வந்துச்சு? சென்னிப்பத்தில் சொல்றார், யாவராயினும் அன்பர் அன்றி அரியோனா மலர் ஜோதியார். எப்படி வந்ததுன்னு சொன்னா, இறைவனை அனுபவிக்கின்ற இறைவனுடைய திருவடியை சென்னியிலே பார்த்து ரசிக்க வேண்டும் சொன்னா ஒன்னே ஒண்ணுதான் குவாலிபிகேஷன் வேணும், என்ன? அவர் அன்பராக இருக்க வேண்டும், அன்பு என்பதை பெருக்க வேண்டும். அப்படி இந்த அன்பு என்று சொல்லக்கூடிய இந்த அன்பை பெருக்குகின்ற நிலைக்குத்தான் இல்லறமானது வாயிலாக அமையும். அந்த இல்லற வாயிலாக அமைகின்ற அந்த இல்லற வாயிலை காட்டுவது திருவம்பாவை. எங்கே அன்பு பெருக்கும்? பேரன்பே பெருக்குன்னு சொன்னா எப்படி பெருக்கிறது? அம்மையார் காட்டுறாங்க, பேரன்பு பெருக்கு பெருக்கு என்பதாக சொல்லுகின்றார்கள். ஏன் சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிற டயர்ல உள்ளுக்குள்ள இருக்கிற டியூப் பிளாட்டா இருந்ததுன்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல, பிரஷரைஸ் பண்ணணும், அப்பதான் ஓடும் வண்டி. அப்படி உள்ளுக்குள்ள காற்றை அழுத்தி 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 அந்த டயர்ல உள்ள இருக்கக்கூடிய டியூப்ல காற்றை ஏத்துறத போல நம்முடைய உயிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அன்பாகிய சிவத்தை பெருக்க வேண்டும். அப்படி உள்ளுக்குள்ள பெருக்கி பெருக்கு அந்த அன்பை பெருக்குவதற்கான முயற்சி எதுன்னு சொன்னா, அது அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களோடு இணைந்து அந்த திருமணமாகிய நல்வாழ்விலே இருக்கின்ற பொழுது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல அகதூரும் கழுமள வடநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்தது என்பதாக காட்டி, இல்லறம் என்பது அன்பை பெருக்குவதற்கு வாயிலாக அமையும் என்பதை காட்டி, அந்த இல்லறம் அடியாரோடு அடியார் இணைந்த இல்லறமாக அது அமைய வேண்டும். ஒரே சிந்தனையுடைய இரண்டு ஆன்மாக்கள் இணைய வேண்டும். ஒன்று உடல் வேறு, உடல் வேறு என்கின்ற நிலையிலே இருந்த அந்த இல்லறமானது ஈருடல் ஓர் உயிர் என்கின்ற அளவிற்கு அது சிறப்பதை போல அன்பானது பெருக்குவதற்கு நுழைவாயில் இல்லறம் என்பதை காட்டுவது திருவம்பாவை. அப்ப அன்பு அந்த இடத்துல என்ன பண்ணுவார், இவரு வீட்டை தேடி வருவார். அன்பை பெருக்குகின்ற பொழுது இவர் என்ன பண்ணுவாரா, இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இவர் வீடு சிவருமான் இருக்கிற வீட்டுக்கு நீங்க போவானா? ஏன்னா எந்த வீட்டுல இருக்கிறார், இதுவரையில அட்ரஸ் யாரும் கண்டுபிடிச்சதாவே இல்லை. அவர் எத்தன் என்பதாக குறிப்பிடுவார், இங்கதான் இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு நீங்க போவீங்க.
ஆனா பார்த்தா சரியான ஏமாத்துக்காரு.
இங்கதான் இருக்கிறாரா இல்ல இங்கேயும் இருக்கிறேன் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா சிவபெருமான்ட்ட நீங்க டீல் பண்ணணும். சுவாமி நீங்க இங்க எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா ஆமாப்பா இங்கேயும் இருக்கிறேன்னு. அப்படின்னா என்ன பொருள்? இங்கேயும் இருத்தல் என்பதாகிய நிலை. அப்படி இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய அற்புதமான அந்த நிலைக்கு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இல்லறத்தினுடைய நுழைவாயிலை திறந்து காட்டுவது திருவம்பாவை. அதுதான் அன்பை பெருக்குவதற்கான நிலை. அப்ப அன்பை பெருக்கினேன்னு சொன்னா சிவம் உன்னை நாடி வரும், இல்லத்திற்கு அதுவாக வரும் என்கின்ற அற்புதமான ஒரு நிலையை, சைவத்தினுடைய நிலையை மணிவாசக பெருமான் அங்கே காட்டி எது எமை பணிகொள்ளும் ஆறு. இறை பணி நிற்றல் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இறைவனுடைய பணி என்பதாக சொல்லுகின்ற பொழுது இறைவன் நமக்கு இட்ட பணி ஒன்று இருக்கும், நாம இறைவன் பணியாக எடுத்து செய்கின்ற பணி ஒன்று உண்டு. ரெண்டு நிலையில பணி அமையும். நானா சில பணியை செஞ்சுட்டு இறைவனுடைய பணின்னு சொல்லிடுவேன், ஆனால் இறைவனே ஒரு பணியிட்டு இதை செய் என்பதாக சொல்லுவார். அப்ப நவகரசு பெருமானும் திருஞான சம்பந்தரும் திருவிழி மிடலில் இருக்கின்ற பொழுது பஞ்சம் வந்தது. பஞ்சம் வருகின்ற பொழுது சுவாமி அவரா கூப்பிட்டு சொல்றார், பஞ்சம் வந்துருச்சு இங்க, அதனால கிழக்கு பீடத்திலேயும் மேற்கு பீடத்திலேயும் காசு வைக்கிறோம், பொற்காசு. இத வச்சு இந்த திருவிழி மிடலில் இருக்கக்கூடிய மக்களுடைய பஞ்சத்தை தீர் அப்படின்னு சொல்லுவார். இது இறைவன் இட்ட பணி. ரெண்டு பேருக்கும் இறைவன் பணியிடுற செய்யப்பா, என்ன மட்டும் பாடிட்டு இருந்தா பத்தாது. எல்லாம் பஞ்சத்துல வாடிட்டு இருக்கிறான். சமுதாய பணியை சைவத்தோடு இணைத்த நிலை. சமுதாய பணி என்பது சமய பணியோடு சேர்ந்ததுதான் சமுதாய பணி என்பதை காட்டியது திருவிழி மிடலை. ஏதோ இறைவனை பாடினோம், இறைவனை கும்பிட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு போற நிலை இல்ல இறைப்பணி என்பது. இறைப்பணி என்பது உயிரினுடைய துன்பத்தை எங்கு கண்டாலும் அதை நீக்குவது இறைப்பணி. எங்க அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போய் போல் போற்றா கடை, அதுதான் இறைப்பணி. நான் இறைப்பணின்னு சொல்லிட்டு வந்து கோயில்ல வந்து வணங்கிட்டு போயிட்டு கஷ்டப்படுறவனுக்கு நான் உதவி செய்யாமல் இருந்தா அது எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படாது. இறைப்பணி என்பது இதெல்லாம் இணைந்ததுதான், ஒரு சமூக நிலையில இணைந்ததுதான் இறைப்பணி. அதனாலதான் திருவிழி மிடலையில பஞ்சத்தை நீக்குன்னு பெருமான் கட்டளையிட்டார் எழுந்தது. இதே ரெண்டு பேரு திருமறை காட்டுக்கு வராங்க. திருமறை காட்டுக்கு வந்தா கதவு மூடி இருக்கு. கதவு மூடி இருந்த கதவு எல்லா குறுக்கோழியில போய் சுவாமியை தரிசனம். சுவாமி திருஞான சம்பந்தர் கேட்டேன், அப்பா வாங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் கதவு மூடி இருக்கு, ஏன் இப்படி போய் வழிபடுறீங்க அப்படின்னு. சுவாமி வேதங்கள் எல்லாம் வந்து வழிபட்டது, வழிபட்டுட்டு போகின்ற பொழுது கதவை அடைத்து விட்டு போய்விட்டது. ஆகவே அன்று முதல் வேதத்திற்கு இணையான ஒன்று வந்து மட்டுமே திறக்கக்கூடிய நிலையிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் எல்லாம் இப்படி அப்படியா அப்பரே அப்படின்னு திருஞான சுவாமி. கதவம் திறக்க பாடும் திருவிழி மிடலை பஞ்சம் ஏற்பட்ட பொழுது இறைவன் இட்ட பணி. திருக்கதவம் திறக்கின்ற பொழுது ஞான சம்பந்த பெருமான் பணியிடுறார். அப்பரே பாடும் அடியார் பணி உடனே தலைமேற்கொள்ளுகின்றார் அப்பர் பெருமான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது நடக்குமா, கதவு திறக்குமா, பூட்டி இருக்கா, என்ன லாக் போட்டிருக்கு, திண்டுக்கல் பூட்டா, என்ன பூட்டு, இதை எப்படி நம்மளால திறக்க முடியும், எந்த விதமான அறிவின் நிலையிலே அமைக்காமல் அன்பினுடைய நிலையிலே நின்று கண்டதினாலே அன்பு செறிகடல் அருட்பெருகு தனிகடல். அங்கு அறிவே கிடையாது. அறிவு என்பது தொழிற்படாது, அன்பும் அருளும் நிலையில தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். உடனே என்ன பண்ணாரு, பாட ஆரம்பிச்சார். பாடின உடனேயே 10வது பாடல கதவு திறந்து ஞான சம்பந்த பெருமான் திரும்பி வருகின்ற பொழுது அப்பர் பெருமான் சொல்றாரு, சுவாமி கதவு திறந்தாச்சு, மூடுறதுக்கு தாங்கள் பாடணும்னு சதுரம் வரை பாடியது கதவு. இப்படி போயிட்டு தங்கள் தம்பிரானாரை என்பதாக ஒரு அற்புதமான ஒரு சொல் சொல்லுவார் நம்முடைய ஞானசம்பந்தர் திருமலை காட்டு பெருமான். ரெண்டு பேரும் முடிச்சிட்டு வெளியில வந்தோடனே இவரு உள்ள உட்கார்ந்து இருக்கிறார்ல, இவர் பார்த்துட்டு இருக்காரு, என்ன இவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்களா, வந்தாங்க கதவை திறந்தாங்க அவங்க பாட்டு கூட்டினாங்க போயிட்டாங்க, என்கிட்ட வந்து கதவை திறக்கலாமா, இது என்ன யார் அடைச்சது, இதை திறக்கிறது வந்து ராமகரசு திறக்கணுமா மூடுறது நாம உண்ணுமா, போய் உள்ளே இருக்கக்கூடிய பெருமாட்டை டிஸ்கஸ் பண்ணாங்க இல்லையே. இந்த பணியானது இறைவன் இட்டுகின்ற பணி என்கின்ற நிலையில திருவிழி மலையில நடந்தது, ஆனால் அடியார்கள் தாமாக எடுத்துக்கொண்டு இறை பணியாக செய்தது திருமறை காட்டில நடந்தது. அதை அற்புதமா சொல்லுவார், இறைவன் திருவருளை தாமே வகுப்பவர் அல்லால் சேர்க்கிறார் பெருமான் சொல்வார், இறைவன் திருவருள் இது எமை பணிகொள்ளும் ஆறு, எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம், இறைவனிடத்தில் இறைவனுடைய அந்த பணி எனக்கு என்ன இட்டு இருக்கின்றா என்கின்ற நிலையில இறைவன் நமக்கு பணியிட்டு செய்வான், ஆனால் இறைவன் உள்ளிருந்து உணர்த்தி நாம இறைவனுடைய அந்த பணியை செய்கின்ற தலைமேற்கொண்டு செய்கின்ற அந்த நிலையை ஞானசம்பந்தரும் நாவுக்கரசு பெருமானும் காட்டிய அந்த நிலையிலே இருந்து காணலாம். அப்படி இறைவனுடைய பணி என்பதாக சொல்லுகின்ற அந்த பணியினை இறைவனிடத்திலே கேட்டு நாம் இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதாக சொன்னால் இறைவனுடைய நிலையிலே ஏகனாகி நிற்றல் என்பதுதான் அதனுடைய ஆழமான பொருள். இறைவனிடத்தில் கேட்கின்ற நிலை என்பதாக சொன்னால் இறைவனோடு சம்பந்தப்பட்டு நிற்கின்ற நிலையிலே அன்பு என்பதை பொறுக்க வேண்டும் என்பதாக காட்டிய நிலை. அப்படி காட்டி பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான், எத்தனாகி வந்து இல் புகுந்தெமை ஆளும் கொண்டெம் பணிகொள்வான், வைத்த மாமலர் சேவடி கண் நம் சென்னி மன்னி மலருமே. மூன்று நிலைகள்ல சொல்றார், ஒன்று பத்தர் சூழ வந்த பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ தில்லை மூதூர் நடம் செய்கின்ற, தில்லையிலே நடம் செய்கின்ற நிலை, பக்தர்கள் சூழ வருகின்ற நிலை, பராபரன் என்ற நிலை, அந்தனாகி வருகின்ற நிலை, இந்த மூன்று நிலைகளிலேயும் பெருமான் நிற்கின்ற அவன் எத்தனாகின என்ன பண்ணாரா, இப்படித்தான் பெருமான் இங்கெல்லாம் இருக்கிறார் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனால் எங்களுடைய இல்லத்திற்கு நான் எங்களுக்கே தெரியாம உள்ள வந்து அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கதை நாங்கள் பார்த்தோம். எத்தனாகி வந்து இல் புகுந்தமை ஆளும் கொண்ட நிலை, உள்ள வந்து இல்லத்தில வந்து எம்மை ஆளுகின்ற நிலையாக அவன் செய்து எங்களுடைய பணி இது என்பதாக பணியை காட்டுகின்ற நிலை என்பதாக காட்டுவார். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் எங்களுடைய வளையல்களை எல்லாம் அவர் ஒரு இடத்துல கழுத்தினார். மதுரையில வளையல்கள் வளையல் விற்றல் படலம்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி மதுரையில அவர் செய்த திருவிளையாடல ஒன்று, அப்படி தாரகவளத்து பெண்களிடத்துல வளையை கவர்ந்தாரா, மணிவாசக பெருமான் சொல்றார் அங்க வளையை மட்டும்தான் கவர்ந்தார், ஆனால் எங்களுடைய உயிரையும் இங்கே கவர்ந்தார். வளையலை கவருகின்ற நிலையிலே அங்கே வளையல் மட்டும் கவர்ந்துகின்ற நிலை, ஆனால் என்னுடைய உயிரையும் இங்கே கவர்ந்த நிலை என்பதாக சொல்லி உயிரும் கொண்டு எம் பணிகொள்வான் என்கின்ற நிலையாக உயிரும் என்கின்ற அந்த அற்புதமான செயலை அங்கே காட்டி பணி செய்கின்ற நிலைதான் திருப்பள்ளி எழுச்சியை காட்டி பணி என்பதாக இறைவனுடைய பணியை நாம் செய்ய வேண்டும், எல்லாமே இறைவனுடைய பணிதான். அப்படி வந்து உட்கார்ந்து கேட்டாலும் இறைவனுடைய பணிதான், சொன்னாலும் இறைவனுடைய பணிதான், அவன் புகழை பாடினாலும் இறைவனுடைய பணிதான். ஆக பணி என்பது மனம் மொழி மெய் என்ற மூன்றினாலும் ஈடுபட்டு செய்கின்ற நிலைக்கு பணி என்று பெயர். மனம் ஈடுபடலைன்னா பணி கிடையாது, மொழி ஈடுபடலைன்னா பணி கிடையாது, செயல் ஈடுபடலைன்னா பணி கிடையாது. ஆக மனம் மொழி மெய் என்கின்ற நிலையிலே பக்தி வைராக்கிய விசித்திரம் என்கின்ற நிலையிலே இந்த மூன்றையும் இணைத்து இணைத்து செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த இறை பணியை முழுமையாக காட்டும் ஒரு பதிகம் திருச்சதகம். திருச்சதகம் முழுமையும் மனம் மொழி மெய் என்ற மூன்றையும் இணைத்து 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 இறை பணி எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த இறை பணியை காட்டும் பதிகமாக அமைந்தது என்பதாக சொல்லி திருப்பள்ளி எழுச்சியும் திருவம்பாவையும் சிந்திக்கின்ற இந்த நிலையில இருக்கக்கூடிய நாம் எது எமை பணிகொள்ளும் ஆறு என்பதாக கேட்டு கேட்டு இறைவனிடத்திலே வழிபாடு செய்து நாம் உய்வு பெற வேண்டும் என்பதுதான் திருவாசகம் நமக்கு காட்டும் வழி என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த அருமையான இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் சிந்திப்பதற்கு
அப்படி இந்த திருக்கோயில் நிர்வாகத்தார் அனைவரும் இதற்கு மிகுந்த ஒரு ஈடுபாடு கொண்டு இந்த நிகழ்ச்சியை 54 ஆண்டுகள் அமைத்து செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அப்படி இந்த நிகழ்ச்சியில இதற்கு முன்னதாக எத்தனை பேர் இந்த திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியையும் பேசியிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய திருவடியையும் நாம் வணங்க வேண்டும். ஏன் என்பதாக சொன்னால் அவருடைய முயற்சி இல்லை என்பதாக சொன்னால் இன்றைய இந்த பணியானது நடைபெறுவது சாத்தியமில்லை. அப்படி அவர்கள் எல்லோருக்கும் முதல் கண் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த ஒவ்வொரு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி நிகழ்ச்சியிலேயும் நம்ம ஒவ்வொரு திருவாசகத்திலே ஒரு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலே எது எமை பணிகொள்ளும் ஆறு என்கின்ற வகையிலே திருவம்பாவையினுடைய தலைப்பு என்கின்ற வகையிலே தலைப்பை நாம ஒரு முறை எடுத்தோம். திருவம்பாவையிலே கேள்வி பதில் என்கின்ற வகையிலே சிறந்த கேள்வி பதில் என்கின்ற சிறந்த கேள்விக்கான நிலையை எடுத்தோம். அப்படி இந்த முறை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியில ஒரே ஒரு சொல், அதனாலதான் மணிவாச வள்ளல் பெருமான் சொன்னார் ஒரு சொல்லே உன்னையும் என்னையும் இணைக்கும் சொன்னார்ல, அந்த ஒவ்வொரு பாடலையும் காணுகின்ற பொழுது அதில் ஒரு சொல்லை எடுத்து உங்களுக்கு உணர்த்திய சொல்லாக அது அமைந்த அந்த ஒரு சொல்லை எடுத்து ஒரு பாடலுக்கு ஒரு சொல் என்கின்ற வகையிலே அமைத்து திருவம்பாவை 20 பாடல்களுக்கு 20 சொல், 10 பாடல்களுக்கு 10 சொல், மொத்தம் 30 சொற்கள் நாம அமைத்து கொண்டு பாட வேண்டும். அந்த திருவம்பாவை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் என்கின்ற வகையிலே 30 தலைப்புகளும் இன்றைய தினம் எடுத்து வந்திருப்பவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு தெரியல. ஆக அந்த 30 தலைப்புகளும் நமக்கு இன்றைய தினம் இருந்து நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த 30 தலைப்புகளையும் எங்கள் இடத்திலே ஒப்படைக்கலாம். அப்படி இந்த 30 தலைப்புகளையும் சில அடியார்கள் நிச்சயமாக செய்திருப்பார்கள். அப்படி அந்த அடியார்கள் யார் யார் என்பதாக அவர்கள் ரொம்ப அற்புதமா நம்முடைய சீனிவாசன் ஐயா அவர்கள் 30 தலைப்புகளும் அவர் சொல்லியிருக்கார். வரிசையா டக்கு 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 டக்குன்னு அவரு அந்த 30 சொற்களையும் சொல்லிவிடுமாறு கேட்டுக்கொண்டு நம்முடைய கஸ்தூரி அம்மையார் அவர்களும் அந்த 30 தலைப்பையும் ஒரு சொல் தலைப்பு அந்த ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு செய்கின்ற நிலை அப்படி கஸ்தூரி அம்மையார் செஞ்சிருக்காங்க. அப்புறம் கணேஷ் ஐயா அவங்களும் 30 சொற்கள் திருக்கோயிலோடு சிந்திக்கின்ற அந்த ஒரு சிறப்பு அவங்க பேசும்பொழுது நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்படி திருக்கோவையாரும் ஒவ்வொரு நாளைக்கும் திருக்கோவையாரை நமக்கு கொடுத்தார்கள். அப்படி கணேஷ் ஐயா அவர்களும் 30 சொல்லையும் எடுத்திருக்கிறாங்க. நான் ஏதோ 1-2 விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால முழுமை என்பதாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஆக அந்த 3 பேர் இப்பொழுது நமக்கு 30 அந்த சொல்லையும் வரிசையாக நமக்கு படித்து காண்பிக்குமாறு கேட்கிறோம். யாருக்கு பேருன்னு சொல்லுங்க.
குழந்தை கமலம் அடைக்கலம் அல்ல திரும்பாயிலும் திருப்பள்ளி எழுச்சியும் அதே வகையில் வந்து பார்த்தீங்க. எழில் மலர் ஒளி அஞ்சலி கீதம் அணவு பொழில் பந்து அமுது பந்து சொல்லி பண்ணாரு.
ஒரு சொல் வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ற சொல் திருவாசகத்துல, ஒரு சொல் இம்பாக்ட் பண்ற சொல் அப்படின்னு சொன்னா திருவாசகத்தை முழுவதையும் வைச்சதுல எனக்கு ஒரு சொல் என்பதாக சொன்னால் இந்த பிணை நெஞ்சுன்னு ஒரு சொல் சொல்லுவார் மணிவாசகர். அந்த சொல் பண்ற இம்பாக்ட் வேற எந்த சொல்லும் வந்து அந்த அளவிற்கு அது தைத்ததாக நிற்கிறது. அதாவது மணிவாசக பெருமான் நம்ம என்னென்னவோ பண்ணிட்டு எங்கெங்கயோ என்னென்னவோ சுத்திட்டு வந்துட்டு எப்படி எப்படியோ தெரிஞ்சுட்டு இருப்போம் என்னென்னவோ நம்ம செஞ்சதுதான் அப்படின்னு. ஆனா கூப்பிட்டு வச்சு டேய் இதெல்லாம் வந்து அத்தனையும் நிலை இல்லாதது, செஞ்சிட்டு இருக்க அத்தனைக்கும் எந்த விதமான பொருளும் இல்லை, உன்னுடைய நெஞ்சம் எப்பொழுது இறைவனுக்கு வைக்கிறாயோ அப்பொழுதுதான் அது வாழுகின்ற நெஞ்சம் என்பதாக சொல்லி அந்த நெஞ்சத்தை வாழுகின்ற நெஞ்சமாகவும் பிண நெஞ்சே என்பதாக காட்டுகிறது. பிண நெஞ்சே அப்படி பிண நெஞ்சத்தை உயிரும் இல்லாத உடலை பிணம்னு சொல்லலாம். இதுவரையிலும் பிணம் என்பதாக சொல்லுகின்ற போது உயிரில்லாத உடலை பிணம் என்பதாக சொல்லுகின்ற நிலைதான் உண்டு. ஆனால் இறைவனை நினைக்காத நெஞ்சு பிண நெஞ்சு என்பதாக காட்டியது திருவாசகம். அப்படி நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துகின்ற நிலையிலே திருவாசகத்துல ஒரு சொல் அற்புதமான நிலை. அப்படி அந்த ஒரு சொல்லை நீங்க இப்ப இல்லைனாலும் இனி வருகின்ற தினங்களிலே எங்க பெரிய புராண வகுப்புல கொடுத்தாலும் சரி எங்க கொடுத்தாலும் சரி இதை தொடர்ந்து நீங்க ஏற்று செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே ஒரு சொல் தலைப்பு என்கின்ற அந்த ஒரு சொல் தலைப்பு பற்றி சொல்லி இந்த திருக்கோயில் நிர்வாகத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வேன். குறிப்பாக நம்முடைய தனசேகர் ஐயா, ஆறுமுகம் ஐயா, சிவகுரு ஐயா போன்ற அவர்கள் எல்லா வகையான நம்முடைய முயற்சிகளுக்கும் அவங்க துணை நிற்கிறார்கள். பெரிய புராண வகுப்பாக இருந்தாலும் சரி, நம்முடைய உழவார பணியாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டு விழாவாக இருந்தாலும் சரி, எல்லா விழாவிலேயும் அவர்களும் ஒரு அங்கத்தினராக நாம் வேறு அவர் வேறு என்று இல்லாத நிலையிலே அவரும் முடிச்சிருக்கிறார். 30 லிஸ்ட் இருக்கா அப்ப உங்கள்கிட்ட? அப்படி அவர்கள் எல்லா வகையிலேயும் நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த திருக்கோயில் நிர்வாகத்தார் செய்து வந்தார்கள். அதில் குறிப்பாக உடுகத்தூர் போய் அங்கே மகானுடைய அந்த சமாதியிலே பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். அப்படி அந்த ஹரிகரன் ஐயா அவர்கள் மூலமாக அங்கே சென்று அந்த ஒரு வாய்ப்பினை நமக்கு வழங்கியது. அது உழவாரப்பணி, ஒரு குறிப்பிடத்தக்க உழவாரப்பணி. அந்த உழவாரப்பணி திருக்கோயில் நிர்வாகத்தார் மற்றும் நம்முடைய ஆண்டரசு உழவாரப்பணியும் இணைந்து ஒன்றாக செய்த உழவாரப்பணியாக நாங்கள் அதை கருதுகின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய உழவாரப்பணி சிறப்பதற்கும் அவர்கள் எல்லா வகையான உறுதுணையும் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் அற்புதமாக, அவர் உழவாரப்பணி என்பதாக சொன்னால் அவர் கையை முதல்ல தூக்கக்கூடிய ஆள் நம்முடைய டாக்டர் ஆறுமுகம் ஐயா அவங்க. அப்படி எங்களுக்கு எல்லா வகையான உழவாரப்பணியினுடைய நிலையிலேயும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் நிர்வாகத்தார் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் சொல்லி நினைக்க முடியாத நிலையிலே இந்த சங்கரையா அவர்கள் தினந்தோறும் நமக்கு அவர் சில சமயம் கேட்பார், ஏங்க லேட்டு அப்படின்னு கேட்பாரு. லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பதில சொல்லிடுறேன். வாத்தியார் ஏன் லேட்டுன்னு சொன்னா காரணம் சொல்லவே கூடாது. இன்னைக்கு காரணம் லேட்டா, ஏன் லேட்டு, லேட் ஆயிடுச்சு, லேட்டு அதுக்குதான் கேட்கறேன், ஏன் லேட்டுன்னு, அதுதான் சங்கர் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரு அந்த ஒரு விடாத முயற்சியிலே நம்முடைய பெரிய புராண வகுப்பாகட்டும் எதுவாகட்டும் அந்த வழிபாட்டினை தவறாமல் உடனாக இருந்து அந்த வழிபாட்டினை நமக்கு செய்து கொடுக்கின்ற நம்முடைய சங்கரையா அவர்களும் ரமணி தானே, ரமணி அப்புறம் தந்தையார் அவர்கள், சங்கருடைய தந்தையார் அவர்கள், அவருடைய திருவடியிட்டு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவாசகம் நாள்தோறும் இங்கே ஒழித்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக சொன்னால் அதற்கு ஒரு காரணம் மாணிக்கவாசகர் அரமணி. நம்ம மாணிக்கவாசகர் அரமணை நம்மோடு இணைந்து இந்த பணியினை அற்புதமாக செய்து கொடுத்தது. ஆகவே
மாணிக்கவாசகருக்கே உரிய அந்த மாணிக்கவாசர் அரண்மனையினுடைய அன்பர்கள் அத்தனை பேருடைய திருவடி எடுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை நன்றியையும் திருக்கோயில் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் பிறகு இந்த அடியார் திருக்கூட்டம் நீங்க தான் வந்து இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து வந்து அற்புதமாக நடத்தி கொடுத்தீர்கள். நீங்க இல்லைன்னு சொன்னா நாங்க என்னத்தை செய்யறது? பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு ரெண்டு பேர் இருந்தாலும் சரி, நாலு பேர் இருந்தாலும் சரி, அஞ்சு பேர் இருந்தாலும் சரி, எந்த விதத்திலேயும் பெருமான் கூட இருக்கிறார் என்ற வகையில நாங்க பேசுறதுக்கு தயார். ஆனாலும் திருவாசகம் என்ற இந்த திருவாசகத்தினுடைய அந்த பேச்சினை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வகையில நம்மால் முயன்ற அந்த முயற்சியை திருக்கோயில் நிர்வாகத்தாரோடு சேர்ந்து ஏன் திருவாசகம் திருவம்பாவை நிகழ்ச்சிக்கு ஆட்கள் கம்மியாக வருகிறார்கள் என்கின்ற ஒரு காரணத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா திருவம்பாவை திருவாசகம்னு சொல்லுகின்ற பொழுது ஜோதி மன்றம் முழுக்க ஹவுஸ்ஃபுல் ஆகி கதவெல்லாம் மூடி வெளியில இருக்கிறவங்க உள்ள போக முடியாத அளவுக்கு நான் உள்ள போயிட்டுமான்னு கேட்டா இல்ல இல்ல கதவு மூடியாச்சு இனிமே உள்ள போக முடியாதுன்னு சொன்ன காலம் போய் கதவை இவ்வளவு தூரம் நம்ம வெளிச்சமா திறந்து வச்சிருவோம் கூட இங்கே வருவதற்கு ஏன் என்பதாக நம்முடைய அந்த காரணம் என்னவாக இருக்கும்? ஏன் இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருந்த இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஏன் அந்த ரொம்ப அற்புதமாக சொல்லுவார்கள், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அன்பு இடையரா அன்பு என்பதாக சொல்லுவார்கள். அன்பு என்பதாக சொல்லுகின்ற போது அது எங்கேயாவது மிஸ் ஆயிருந்ததுன்னு சொன்னா நம்ம முடிச்சு போறதுக்கு தயாரா இருக்கிறோம். அது எந்த லிங்க்னு தான் தெரியல, ஒரு அந்த லிங்கை வந்து நம்ம சரி பண்ணி அதை சேர்த்து வைக்கும் நிலையில நம்ம ஈடுபட வேண்டும். ஆகவே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது அடுத்த முறை ஈரைந்து நிலையில நிற்கிறது. 55 ஐந்தெழுத்து என்கின்ற நிலையில சம்பந்த பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு கொள்கையை காட்டும் நிலை. அவர் துஞ்சலும் துஞ்சலில்லாத பதிகத்துல சொல்லுவார், ஈரைந்தும் கற்றல் வல்லார் என்பதாக சொல்லுவார். 55 ஒரு ஐந்தெழுத்து துஞ்சலும் இன்னொரு ஐந்தெழுத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவாதவை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிடும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவு என்ற 2 ஐந்தெழுத்து அழுத்தமா அடுத்த வருஷம். ஆகவே 5 5 என்கின்ற நிலையிலே நம்முடைய அந்த பெருமானுடைய திருவடியிலே நாம் இணைந்து அடியார்கள் திருக்கூட்டம் இன்னும் இதை பயன்படுமாறு நாம் அமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை செய்து கொடுத்த அடியார்கள் அனைவருடைய திருவடியிற்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.